ட்ரிசில்
வணக்கம்.
டேய் உன்ன நான் என்ன சொன்னேன், இந்த ஆரம்பிச்சதோட என்ன பண்ண சொன்னேன்?
உண்டு இனியவடு உண்டு
ரோஸ்ட் அந்த பாட்டை ஃபுல்லா பாடுறேன்னு சொல்லலாம் இல்லடா. ஏன்டா இப்படி
பண்ணுறேன்?
அந்த பாட்டை பாடுகன்னு நான் சொன்னேன், தெளிவா சொன்னேன். ஆரம்பிச்சோம் அமைதியா இருக்கான் பள்ள நோட்டிட்டு எங்கயோ கவனிக்கிற மாதிரி. டேய் அந்த பாட்டை பாடினதான்டா ஒரு இது கரெக்டா ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்டா இப்ப என்ன உயிரை வாங்குறீங்க? பரவாயில்ல, நீ
பாடுறான் பொழப்பே
பாடுறா, நீ பாடுறா, மரியாதையா பாடுறாது.
இரண்டு பேருண்டு
துப்பாக்கி பாட்டு தெரியும் சங்கதியில் போடுறியா? அதுல பாட்டு தெரியும் லேண்டிங் ஏறேனா கலட்டி விட்டுட்டேனா தீவிர அதல நான் பாடுறேன். அப்படியே படத்துக்குள்ள ஒளிய முறையா போயிடாது. இப்ப வந்து இதுல பெரிய மிகப்பெரிய ஒரு இதுல மிகப்பெரிய ஒரு விஷயமே என்னன்னா, இப்ப நான் ஒரு பெரிய ட்விஸ்ட் ரிவீல் பண்ண போறேன். டேய் வணக்கம் ஓம்பிரியம் நெஞ்சங்களை சொல்லி இன்னைக்கு நம்ம பேச போறது பாட்டு போயிட்ரி பாட்காஸ்ட் சொல்றா டிசில். ஏன்னா இப்படி சொல்ற நீயே சொல்லிருக்கலாம்ல அப்படின்றியா? பரவாயில்ல, நீயே சொல்லி அதான் நல்லா இருக்கும்.
வணக்கம் ஓம்பிரியம் நெஞ்சங்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது போயிட்ரி பாட்காஸ்ட்.
ஏன் இதை ட்ரிசில் செய்யறான் அப்படின்றதுல உங்க எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி வரும். இன்று இந்த தமிழ் சமூகத்தில் மிக முக்கியமான ஒரு நபரை நம்ம வந்து இல்லாம ஒரு பாட்காஸ்ட் பண்றோம். அது யாருன்னா ராகுல். டபக்குன்னு எல்லாரும் பாட்காஸ்ட் கட் பண்ணிட்டு போதும், அப்ப நான் கேட்க மாட்டேன்னு சொல்லி இந்த பாதி ஓங்கி நெஞ்சங்க எல்லாம் திரும்பி போக வாய்ப்பு இருக்கு. ஒரு நிமிஷம் இருக்கடா, எங்க ஓடிக்காதீங்க.
எல்லாரும் சொல்லுவாங்க நீ வந்து யாரையும் பேச விடாம நீ மாதிரி பேசிட்டே இருக்க, அதுக்காக நான் பாட்காஸ்ட் சேர்க்க நினைச்சிட்டு இருக்கியா? அவன் உங்ககிட்ட நான் கேட்டுட்டு இருந்தேன்.
அவன் இப்ப என்னடா நீ அவன் இல்லன்னு டக்குன்னு ஓடுறானு. என்ன சொல்றேன்னா, இப்ப நம்ம பேச பேச அவர் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு இருக்காரு. அதனால நீங்க ஒண்ணு ஆமா ஆமா அப்படி சும்மா சொல்றேன்டா, அவங்கள்ட்ட சொல்றேன்டா, உனக்கு தெரியாத வர மாட்டாருன்னு நெஞ்சங்களுக்கு சொல்றேன். அப்படி சொன்னாதான் ஃபுல்லா கேப்பாங்க, இப்ப வந்துடுவாரு அப்ப வந்துடுவாரு கேட்டு இருப்பேன். நம்ம பாட்காஸ்ட் முடிச்சாரு, அடுத்த பாட்காஸ்ட்ல வருவாரு. நம்ம இவன் இருக்கான்ல மனோஜ் இருக்கான்ல, நம்ம இந்த நத்திங் பாட்காஸ்ட்ல பேசுவானே, அவன் வந்து எங்க இருக்கீங்க மனோஜ் எங்கடா இருக்கேன்னா, குரு ரெண்டு நிமிஷம் வீட்டுல இருக்கும் குரு அப்படிமா. அந்த ஆனா அவன் வரது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரம் ஆகும். அவனோட 3.5 ஹவர்ஸ்
இதெல்லாம் நார்மலைஸ் பண்ணிட்டாங்க சித்ரி, உங்களுக்கு இதெல்லாம் தெரியல. இதெல்லாம் இதெல்லாம் நார்மலைஸே பண்ணிட்டாங்க. இதெல்லாம்
இல்ல அந்த மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம கூட இன்னொரு முக்கியமான நபர் இணைந்திருக்கார், நம்மளோட இனிய நண்பர். எப்படி இனிய இனிய எப்படி ஒரே கவிதை
இதெல்லாம் கவிதைங்கிறதெல்லாம் இல்ல. எந்த எந்த காலத்துல வாழ்ந்தீங்க, இல்ல எந்த காலத்துல ஸ்கூல் படிச்சீங்கன்னா நம்ம எப்பவும் சொல்லுவோம்ல, இது நடந்ததெல்லாம் 40கள் அடிமோம்ல, அடுத்த ஜோக் அத்தனை ஜோக் 30கள் 20கள் தான்.
அதான் சொல்றேன், இனிய நண்பர் இனியவன் நம்மோட இணைந்திருக்கிறார். எப்படி இனிய நண்பர் இனியவன் அங்க மிகப்பெரிய கைத்தட்டில இருந்த மக்கள் கொடுத்துருப்பாங்க.
அண்டா இப்ப நீங்க நீங்க ஃபீல் பண்ணீங்கல்ல, இதே மூமெண்ட் தான் நண்பா. நான் வந்து ஒரு சம கவிதை ஒண்ணு கண்டுபிடிச்சு ஃபீல் பண்ணீங்கல்ல, அவார்ட் ஷோஸ்ல ஆடியோ லான்ச்ல எல்லாம் ஒரு ஒரு ஹீரோ வர சொன்னா அவர் நடிச்ச எல்லா படத்தையும் அப்படியே மென்ஷன் பண்ணி அந்த
ஏவி மார்க்கெட் பண்ணிடுவாங்க.
காலையில அவர் வீட்டுல இருந்து விண்ணை தாண்டி வருவாயான்னு வந்து அப்படி வந்தாரு.
அதாவது அந்த இது மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட் 14 ஆரம்பித்த பிரசன்னா இன்று அப்படி ஆரம்பிப்பாங்க. ஸ்லோவா ஒவ்வொரு படமா வருவானுங்க. என்ன சொல்றீங்க சுள்ளானா இப்படம் வந்து புதுக்கோட்டையில் அஞ்ச புகுந்து காதல் சினிமா மீது காதல் கொண்டு அந்த மாதிரி தான் சொல்றீங்க.
இது பண்ணிட்டு நான் எவ்வளவு பெரிய கவிதை ஒன்று சொல்லிட்டு முத்தி அவன் ரொம்ப பெருமையாக அதே பெருமை தான் பண்ணிக்க பட்டிக்கு.
ஏங்க இனிய இனியவன் வந்து நம்மளோட நண்பர் ஓங்கியம் நெஞ்சுக்கள் நான் சொல்ல விரும்புறேன். அது போக இதான் வேற ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். பாட்காஸ்ட் இரவின் மடியில் இன்று நம்ம வந்து பாடல்களை பத்தி இசையமைக்க போறோம்.
என்னடா சித்ரி, இல்ல இல்ல சித்ரி, உங்ககிட்ட எல்லாம் நீங்க அதுவும் உங்ககிட்ட குறிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க பண்ற எதுக்குமே இதை ஏங்க பண்ணீங்க அப்படிங்கிற காரணத்தை வந்து ஒருத்தன் கேக்குறான்னா அவனோட பெரிய முட்டாள் எவனுமே கிடையாது. அப்படி இருந்தாலும் நான் கேக்குறேன், அப்படி இருந்தாலும் கேக்குறேன். இப்ப எதுக்கு அந்த பாட்டை பாடி ஆரம்பிச்சீங்க?
இல்ல இல்ல நீ அவன் அது வந்து போன டைம் நாங்க பேசிட்டு இருக்கும்போது இந்த தடவை போயிட்ரி பாட்காஸ்ட் பண்ணோம். ஆக்சுவலா போன வார தினமே போயிட்ரி பாட்காஸ்ட் நம்ம பண்ணாம போட்டோம் போன சீசன்லயே. சரி, இந்த தடவை கண்டிப்பா
பாருங்க, எல்லாரும் பேசிட்டு இருக்கோம் போயிட்ரி பாட்காஸ்ட்.
இதுல ஒரு முக முக்கியமான விஷயத்தை மறந்துட்டோம். முதல் முறையாக ரெண்டு முக்கியமான மேட்டர் நான் சொல்லிக்க விரும்புறேன். என்னன்னா, டெக்னாலஜிக்கல் வைஸ்ல மிகப்பெரிய எலான் மஸ்க்கு சவால், ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸும் எலான் மஸ்க்கும் ஒரே டைம்ல கொக்கானி காட்டுற அளவுக்கு இன்னைக்கு நம்ம வந்து புதுமையா ஒரு முயற்சி பண்ணி டிஸ்கார்ட்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோன்றதெல்லாம் மிகப்பெரிய விஷயம்.
நான் வந்து ரொம்ப ஆசையா இருந்தேன், நம்மளும் எவ்வளவு பாட்காஸ்ட் கேட்டிருக்கோம், ஆனா ஒரு பாட்காஸ்ட்ல கால் ஹோல்ட்ல போடலாம் அந்த வாய்ஸ் அங்க கேட்கும் அப்படிங்கறது வந்து பிரமாதமான அதை நம்ம பண்ணிருவோம். எப்படியும் சொல்லவே வேணாம், கால ஹோல்ல போட்டுருவோம்.
எதிர்பாராதான், எதிர்பாரங்கள் அப்படிதாங்க. ஏன்னா நான் மூணு பேர் பேசும்போது ரிசல்ட் நைஸா சிரிக்கிற மாதிரி சவுண்டை கொடுத்துட்டு ஓரம் போய் டீ சாப்பிடுறது கடைக்கு போறது வாங்கிட்டு வரலாம் பண்ணிடுவோம்.
அப்படிலாம் நான் எப்படியும் பத்து நிமிஷம் இது தேவையில்லாதான் பேசுவோம், அதை முடிச்சா ஆரம்பிக்கலாம்.
நீங்களே சொல்லி சொல்லி பதிவு பண்ணிடலாம்.
இல்ல இன்னொன்னு, அவரு அந்த மாதிரி சொல்லாதீங்க ட்ரெஸ்ல, அது வந்து எல்லாரையும் அவமானப்படுத்துது. சத்திரிய ஓம் கிரீன் நெஞ்சங்களை எல்லாரையும்
அவமானப்படுத்துது.
ஒரு மணி
நேரம் எண்பத்தி மூணு எபிசோட் அனாவசியா பேசியிருக்கோன்றதான்டா இதோட சக்சஸ்.
மணிக்கணும்.
அதனால இன்னொரு விஷயம், இந்த பாட்காஸ்டுக்காக மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு 58 ரூபா நானே செலவு பண்ணி, செலவு பண்ண கூட மேட்டர் கிடையாது, அதை நானே ஜிபேல போடுறதுன்றது வந்து உங்களுக்கு கேட்க வந்து இது ஒரு பெரிய விஷயமா அப்படி தோணலாம். ஆனா அதுக்குள்ள போய் கண்டுபிடிச்சு ரீசார்ஜ் ஆப்ஷனுக்குள்ள போனீங்கன்னா என்ன பண்ணுதுன்னா, லைனா ஆப்ஷனை கொடுத்தான், அதுல ரைட் ஸ்வைப் பண்ணாதான் அன்லிமிட்டெட் பக்கத்தில் டேட்டா இருக்கு, அதெல்லாம் அங்க கிடக்கு. இந்த போன்ல இருந்து பக்கத்துல ரொம்ப தூரத்துல இருக்கு, இந்த சைடு திருப்பி போனை பார்த்தா தெரியும் ஹரிசான்டலா வச்சு, அதை நைஸா கண்டுபிடிச்சு இழுத்து இந்த சைடு அந்த டேட்டாக்குள்ள போய் இந்த காசை போட்டிருக்கேன் அப்படின்னா, எந்த அளவுக்கு நெஞ்சங்களை நான் நேசிக்கிறேன்றதை நீங்க புரிஞ்சுக்க.
நீங்க இப்ப முதல் பாடிட்டே தானே இருக்கீங்க, அதனால வந்து ஒரு அருமையான கவி மூடு செட் பண்றதுக்கு ஒரு கவிதை
வச்சிருக்கேன்.
இன்னைக்கு வந்து இந்த மொத்த போயட்ரி பாட்காஸ்ட்லயும் நீங்க பாடல் வரிகள் சொல்லி எப்படி தொந்தரவு பண்ணுவீங்க, நான் வந்து கவிதை மட்டுமே சொல்ல போறேன். அது வந்து அதுவும் ஒரே கவிதனோட கவிதைகள் சொல்ல போறேன்.
நான் பல கவிதைகள் இந்த தடவை பாடல் மட்டும் இல்லாம இலக்கியம் சார்ந்த சில கவிதைகள் எடுத்து வச்சிருக்கேன்றதுதான் சிறப்பு அம்சமே.
ஆமா,
சூப்பர். இவர் தானே லிங்குசாமி, லிங்குசாமியோட கவிதைத்தொகுப்பு வாங்கிட்டு இருக்கீங்க?
இல்ல இல்ல, அப்படி கிடையாது. நான் வந்து
என்னோட வாங்கலாம், யாருக்குமே புரியாது
லிங்குசாமி கவிதை தான் விஷயமே தெரியாது பல பேருக்கு. சரி, இனியவனே ஆரம்பிங்க. இலக்கிய சொற்களையும் தமிழ் சமூகத்துக்கு அவசியப்படக்கூடிய வார்த்தைகளையும் ஃபுல்லாவே வந்து இந்த மேடை பேச்சாளர் மாதிரியான ஒரு தனியை நம்ம பயன்படுத்துவோம்.
ஆமா, நான் வந்து இந்த முதல் கவிதை சிவோட கவிதை, அந்த கவிதையோட தலைப்பு வந்து நைஸ், அதான் வந்து கவிதையோட தலைப்பு. எதேச்சையாக பட்டு விட்டது, உன் கைகள் எவ்வளவு நைஸாக இருக்கின்றன. இந்த நைஸிற்குத்தான் மணிமுடிகள் சரிந்தனவா, முனிகள் பிறழ்ந்தனரா, இதற்காகத்தான் இப்படி தேம்பி தேம்பி அழுகிறார்களா, இதற்காகத்தான் இவ்வளவு ஓயாத மன்றாட்டமா, இந்த நைஸிற்காக தான் அம்மையப்பனை எதிர்க்கிறார்களா, செங்குருதியில் மடல் இடுகிறார்களா, இது மட்டும் போதுமென்றுதான் கண்காணாத இடத்துக்கு போய்விடுகிறார்களா, இந்த நைஸிற்காக தான் ஆழ குழி தோண்டி அதில் பண்பாட்டை போட்டு மூடுகிறார்களா, இதற்காகத்தான் ஓட்டை பிரித்து பிறன்மனைக்குள் குதிக்கிறார்களா, இதற்கு ஏங்கித்தான் பசலை ஏறுகிறதா, கைவலை நெகிழ்கிறதா,
இதற்கு ஏங்கித்தான், இதற்கு ஏங்கித்தான்
பசலை, பசலை ஏறுகிறதா. பசலை நோய் சொல்லுவாங்கல்ல, பசலை நோய்னா தலைவன் வந்து தலைவியை பிரிஞ்சுட்டாங்கன்னா தலைவிக்கு வர நோய் வந்து பசலை நோய். இதற்கு ஏங்கித்தான் பசலை ஏறுகிறதா, கைவலை நெகிழ்கிறதா, இந்த நைசிற்காக தான் வைகரை வாழாகிறதா, இதற்காகத்தான் எஜமானிகள் பரிசாரகர்களை அன்பு செய்கிறார்களா, முதலாளிகள் சமத்துவம் பேணுகிறார்களா, இந்த நைசிற்காகத்தான் தென்னந்தோப்பை எழுதி வைக்கிறார்களா, இதற்காகத்தான் தூங்கும் போது தலையில் கல்லை தூக்கி போடுகிறார்களா, இதற்காகத்தான் மனைவிக்கு விஷம் வைக்கிறார்களா, இதற்காகத்தான் மனைவிக்கு விஷம் வைக்கிறார்களா, அந்த நைஸ் இனி இல்லை என்றானதற்காக தண்டவாளங்களை நோக்கி ஓடுபவர்களுக்கு பாவம் அதே நைஸ் தான் வேண்டுமோ.
ஐயோ அப்பா,
இறைவன்
பயங்கரமா இருக்கு
ஒரே பாட்காஸ்ட்
இல்ல இனி இதுல கவனிச்சீங்களா இந்த இந்த நைஸ் மேட்டர் ஆக்சுவலா இந்த வார்த்தை சொல்லும் பொழுது எனக்கு பெருசா அந்த எனக்கு இந்த நைஸ் வார்த்தை வந்து பெருசா எப்பவுமே உடன்படாது. சில பேர் பேசும்போது சொல்லுவாங்க நைஸ் அப்படி நமக்கு வந்து என்னென்ன நைஸ் அப்படி இருக்கும் வேறதான் சொல்லுவாங்க அதெல்லாம் நைஸ் அப்படி இருக்கு. நைஸ் வார்த்தை பெருசா பிடிக்காது. அப்ப நீங்க நைஸ் உனக்கு எப்படி இருந்துச்சுன்னா என்னென்ன நைஸ் அப்படி இருந்துச்சு. ஆனா அந்த இது என்ன ரொம்ப பியூட்டி பாருங்களே அதுல எல்லா ஆஸ்பெக்ட்டுமே கொண்டு
வந்துட்டாங்க. தெரியறதுல சில சில விஷயங்கள் அப்படியே சொல்லிட்டு போறேன்.
நான் என்ன சொல்றேன்னா ஓம்பிரியம் பாட்காஸ்ட் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கவிதைகளை பத்தி படிக்கும் பொழுது சிற்பக்கலையில இருக்கக்கூடிய ஆர்ட் ஃபார்ம் பத்தி கூட பேசலாம்.
ஒரு ஒருத்தர் ஒரு எழுதுறவங்களும் எல்லாருமே லாங்குவேஜ் கண்டுபிடிப்பாங்கல்ல. இப்ப இசை வந்து எப்படியானா இது தமிழ் வார்த்தை தமிழ் வார்த்தைகளை வச்சு ஒரு கவிதை எழுதணும் தூய தமிழ்ல இருக்கணும் இல்ல இந்த லாங்குவேஜ்ல இருந்துருக்கணும் அப்படி எதுவுமே இருக்காது. அவர் திடீர்னு நைஸ்ங்கிற வார்த்தைங்க வச்சிருப்பாரு. ஒரு கவிதை எல்லாம் கர்த்தர் ஆண்டிவே அப்படின்னு எழுதி வச்சிருப்பாரு
கவிதைலாம் ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஆக்சுவலா இது இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா எனக்கு தெரியல கண்டிப்பா இந்த ஸ்கூல் டைம்ல வந்து இந்த ரப்பர் கொடுக்கும் பொழுதே அந்த கையில ஒரு சின்ன ஸ்பரிசம் ஏற்படும். இந்த ரப்பர் எப்படியாவது அந்த பொண்ணு கிட்ட கொடுக்கணும் போது அந்த 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 டைமோட நைஸ் தான் ரொம்ப அந்த வெர்ஜின் நைஸ் உங்களுக்கு உங்களுக்கு பயங்கரமா நைஸ். நீங்க அதுக்கப்புறம் நீங்க வயசான நான் சொல்றது வந்து 30 இல்ல அதுக்கு அதுக்கப்புறம் இந்த 2000களில் வரக்கூடிய நைஸ் பத்தி எனக்கு தெரியல. அந்த ஒரு நைஸ் வந்து நமக்கு அப்போ ரொம்ப புதுசா இருக்கும் அந்த ஃபீல் அந்த சில்னஸ். அதை வந்து லிட்ரலா ஒரு ரீலீவ் பண்ற வெர்ஷன் ஒண்ணு. இன்னொன்று அதுல என்ன பியூட்டினா இந்த கவிதை ஆரம்பிச்சு பேச ஒரு இடம் அங்கிருந்து நீங்க போக போக எல்லாத்தையும் கொண்டாரு. இதுக்கு தான் கள்ளத்துக்கு போடுறானுங்களா இல்ல இதுக்கு தான் அதை கூட பயங்கர பியூட்டி என்னன்னா அந்த சாவ போறவனை சொல்லிட்டு எல்லாமே நைஸ் தானடா அது இருந்தா அதே நைஸ் காசு போறது இருக்குல்ல அதுதான் வந்து இந்த கவிதையோட என்ன சொல்றது. இன்னொன்னு இந்த கவிஞர்கள் ஏன் நம்ம வந்து ரொம்ப நம்மள பேய் பிடிக்க வைப்பாங்கன்னா எப்படி முடிப்பானே தெரியாம அந்த எண்ட்ல வந்து நம்ம இந்த கவிதை வாசிக்கும் பொழுது கரெக்டா நம்ம யோசிச்சதுதான் அவரு சொல்லிக்கிட்டு இருக்காரு வார்த்தை தெரிஞ்சுன்னா பெரிய கவிஞனா அப்படி முடியல இருப்போம். கடைசியில ஒரு மேட்ரை போட்டு டேய் ஒரு பெரிய கவிஞ தான்டா அனாவசியம் பேசிட்டா அப்படின்ற ஒரு மூடு கொண்டு போயிடும்.
நான் வந்து இப்போ நம்ம ஒரு நிறைய கவிதைகள் படிப்போம் நிறைய கவிதைகள் வந்து நான் சொல்லிக்கிட்டே போறேன். அதுல வந்து ஏன் கவிதை படிக்கிறேன்னு ஒரு ஒரு மேட்டர்லாம் வந்து இருக்கும்ல. இது வந்து என்ன கோட்லாம் சொல்றான் நிறைய நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்படின்னு நினைச்சிடாங்க. நம்ம உங்களுக்கு தெரியும்ல நார்மலா என்ன பேசுறாங்க நான் இப்படிதான் பேசிட்டு இருப்பேன். அதுல வந்து ஒரு ஒரு மேட்டர் சொல்லுவாங்க என்னன்னா ஏன் நம்ம கிட்ட என்ன ரொம்ப பயங்கரமா அரசியல் பேசுறது யூடியூப் ரூடர்ஸ்ல நம்ம நம்ம வீடியோ மீட்டர் எல்லாருக்கும் தெரியும்ல. அரசியல் இருந்து இந்த கவிதையும் வந்து எனக்கு என்ன தோணும் ரெண்டும் பெரிய ஆப்போசிட் ஆப்போசிட் டைரக்ஷன் இல்லாம இது ரெண்டும் தான் சேம் பாயிண்ட் தோணும். இதை வந்து நான் இந்த பாயிண்ட் அப்படி யோசிச்சிருக்கேன். அப்போ நான் ஒரு கோட் ஒன்று படிச்சேன். அது யாரு எங்க படிச்சேன் என்னெல்லாம் மறந்துட்டேன். இங்கிலீஷ்ல இருந்தது என்னன்னா உலகத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அரசியல்வாதிகள் வந்து கொஞ்சமா கவிதை வாசிக்காம இருக்கிறது
தான்
அது பயங்கரமான
ஒருத்தர் சொன்னது பிரேம் நசீர் நினைக்கிறேன் சாரி அவர் சொன்னது அவர் சிங்கரோ சாரி அவர் சிங்கர்
நினைக்கிறேன். ஆமா இது
வெளிச்சத்தை பாடுற விளக்க ஏன்டா பாக்குற
அவ்வளவுதான் படிச்சு எனக்கு இந்த தோணும். அதனால வந்து என்ன நீ வந்து அவ்வளவு பெரிய பஞ்சாயத்துலாம் இருக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு அதெல்லாம் உட்காந்து வீடியோ போட நினைச்சிட்டு இருக்கோம் நீ என்ன கவிதையை பத்தி உட்காந்து பேசிட்டு இருக்க அப்படின்னா
இல்ல இல்ல மொழி இல்ல இனியவன் இது வந்து நீங்க இது கிடையாது பொலிட்டிஷியன்ஸ் கிடையாது இது வந்து மனுஷனையே ஒரு மாதிரி மேம்பட வச்சிரும். கவிதை செய்யுங்க அப்படின்னு சும்மா சொல்றாங்க.
கவிதை மனநிலை தான் வந்து எனக்கு நான் எப்ப வந்து சொல்லுவேன் ஆர்ட்ங்கிறது என்னன்னா ஆர்ட் ஒரு மனநிலை அவ்வளவுதான், அது கவிதை ஒரு மனநிலை, பெயிண்டிங் ஒரு மனநிலை. இந்த கவிதை மனநிலை கிடைச்சிருச்சுன்னா நீங்க எல்லாமே இது பண்ணிட முடியும். ஒண்ணு இல்லைன்பா, அவரு இவரே ஒரு ஏதோ ஒரு கவிதையில நடுவில் ஒரு வரியில் அப்படி எழுதியிருப்பாரு, ஒரு ஒரு போற போக்குல ஒரு ஒண்ணு தோன்றதுதான், அந்த பைத்தியம் டீ கடையில் டீ வாங்கி கொண்டிருக்கிறது. இன்னும் இல்ல, இன்னும் பைத்தியத்திற்கு டீ குடிக்க வேண்டி இருக்கிறது அப்படின்னு ஒரு வரி எழுதியிருப்பாரு. இது வேற மேட்டர்லாம் பேசுவோம், ஆனா இத பாக்குறதுதான் கவிதை மனநிலைன்னு சொல்றேன். அது ஒரு மனநிலையே தேவைப்படும், கவிதை மனநிலையே ஒண்ணு தேவைப்படும். ஒரு பைத்தியம் டீ, ஆனா பைத்தியம் என்ன டீ குடிக்க வேண்டி இருக்கு பாரு, அது வாழ்க்கையில என்ன இருக்கும் லைக் அதுன்னு சொல்றது வந்து இங்க இருக்கிற டேர்ம்ல நான் சொல்றேன். மத்தபடி கவிஞர்
அது இல்ல, கவிங்க என்ன வேணா சொல்லலாம், தேவன் கவிங்க என்ன வேணா சொல்லலாம், கெட்ட வார்த்தை பேசலாம், அசிங்கசியமா பேசலாம், திடீர்னு ரோட்ல கூப்பிட்டு போடாங்கட்டு அப்படின்னு சொல்லலாம். நான் முத்துக்குமார் திடீர்னு வாசப்பீட்டுக்கு வந்து டே போடா வீட்டுக்கு இங்க சுத்திட்டு இருக்கா அப்படின்னா அண்ணா என்ன மனசு எப்படி பேச அப்படி போயிடும், நீ அவரை போய் எழுத்து பேசுறதோ சண்டை போறதோ போட.
இன்னொரு சமமேட்டர் என்னன்னா, நான் நீங்க ஹோம் கிரீம்ல வந்து பாட்காஸ்ட்ல போயிட்டு பேச போறோம், கவிதைகள் எல்லாம் பேசுனப்போ நான் ஏன் இசையை சூஸ் பண்ணேன் அப்படின்னா, நான் கொஞ்சம் படிச்சிருக்கேன் கவிதைகள், அதுல இருந்து இசை வந்து இந்த தலைமுறைக்கான கவிஞரா எனக்கு நான் கண்டுபிடிச்சேன்.
சந்தோஷப்படுற விஷயம் என்ன என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம வழக்கமா வெறும் போயம்ஸ் படிப்போம், எப்பாவது ரொம்ப எப்பாவது ராகுல் வந்து இந்த இந்த கவிதை நம்ம குரல்ல படிச்சா நமக்கு தனி பெருமை கிடைக்கும்னு யோசிக்கும் போது சில கவிதைகள் எடுத்துட்டு வருவாரு, எடுத்துட்டு வந்து அதை வாசிச்சு தனியா கைத்தட்டில் வாங்கிட்டு போயிடுவாரு. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஃபுல் கவிஞனோட இதை எடுத்து படிக்கிறதுன்றது ரொம்ப, உங்க சைட்ல மட்டும் சொல்றேன், ஒரு கவிஞன் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவரை படிக்க வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் தேடுமே கூட கிடைச்சது இல்லை. இப்ப நம்ம சில ஒரு போயட் ஃபாலோ பண்ணி படிக்கலாம் அப்படி படித்தேன்னா நமக்கு சினிமால எழுதுறவங்க வெளியே எழுதிருப்பாங்கல்ல, அது மட்டும் தான் தெரியும். இந்த மாதிரி ஒரு இது வந்து ரொம்ப பண்ணி நல்ல வேலை, நீங்க ஒரு அஞ்சு பாட்டு எடுத்துட்டு வராம ஒரு கவிதை ஆளை கூட்டு வந்தது ரொம்ப ரொம்ப
என்ன சொல்ல வந்தா, அவரு அவரு அதையே நான் இந்த தலைமுறை நான் சொல்றேன்னா, மொழியாவும் இந்த இந்த தலைமுறையோட மொழியில இருக்கும் ஒண்ணு, அப்புறம் இன்னொன்னு அதோட பாடு பொருள்னு சொல்லுவாங்கல்ல, என்ன சப்ஜெக்ட் கண்டெக்ஸ்ட் எடுத்துக்கிறது வந்து பயங்கரமா கிரே ஏரியாவை வந்து பேசியிருப்பாரு, பயங்கர கிரே ஏரியா எல்லாம் பேசுவாரு. அவரோட ஒரு ஒரு கவிதை தொகுப்போட பேரு டைட்டில் என்னன்னா, லைட்டா பொறாமைப்படும் கலைஞன் அப்படின்னு ஒரு கவிதை தொகுப்பு இருக்காரு.
செம மேட்டர், செம செம
வடிவேல வந்து
செம செம விஷயம், ரொம்ப முக்கியம் அது. இன்னொன்னு எனக்கு இந்த தலைமுறையின் போல ஒரு பயம் வரும், இவனுங்களுக்கு வந்து நீங்க எதுவுமே சொல்ல முடியாது ஆக்சுவலா, இவனுங்க வேற ஆங்கிள் இருப்பானு, இருப்பானுங்க யார பாப்பானுங்க எங்க பேசுவானுங்க புரியாது. நம்ம பொதுவா நம்மள மாதிரி ஏஜ்டு பீப்புளுக்கு பேசிட்டு போயிட வேண்டியதுதான். இந்த எப்படி நம்ம எல்லாம் யாருன்னா, இந்த மெகா டிவில அமுத காலம் போடும்போது ஒருத்தர் பேசிட்டு போடுத்துருமா,
இந்த மாடல்
அவர் பேசுவார், அவர் பழைய டேப் அது, இப்ப ஒரு என்ன வயசு இருக்காருன்னு தெரியல, ஆனா அந்த டேவ் கூட இப்போ பாத்துட்டு இருக்கிறதுல அமதகானம் அந்த மாதிரி ஏஜ் பீப்புளுக்கா நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், நல்ல விஷயம் தான். அடுத்து வந்து நான் ஒரு கவிதை ஒருத்தரோட, இன்னைக்கு நீங்க வந்து பாடல்ல ஆரம்பிக்காருங்களா, நானும் பாடல்ல ஆரம்பிக்காம ஒரு சூப்பர் கவிதை
ஆரம்பிப்பேன்.
சொல்றீங்க
உண்மையாவா,
உண்மையா வந்துட்டீங்களா
பெரிய சிக்கல் இருக்கு ராகுல் நண்பா, கேளுங்க. ஆல்ரெடி வணக்கம் ஓம் கிரீன் நெஞ்சங்களே, இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் எல்லாம் பேசி மியூசிக் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ என்ன என்ன பிரச்சனைனா, லாஸ்ட் டைம் நீங்களே வந்து சொல்லி ஒரு அந்த முன்னாடி பின்னாடி நீங்க மாத்தி சொன்னதுக்கு எனக்கு நைட் தூங்க முடியலன்னு ஒருத்தன் சொல்லிட்டான்.
ஓம் கிரீம் நெஞ்சங்கள் வந்து திடீர்னு ராகுல் வரலன்னு உடனே பாட்காஸ்ட் ஆஃப் பண்ணிட்டு போயிடக்கூடாதுன்னு ஒரே காரணம் வந்துட்டு இருக்காரு, இந்த கிட்டதா இருக்காரு, முக்குல இருக்காரு, திரும்ப வந்து ஒரு 10 நிமிஷம் வரணும் சொல்லிருக்காரு, வண்டி பார்க் பண்ணிருக்காருலாம் சொல்லி பார்த்தேன் கோட்டுத்தாங்க. ஆனா நீங்க வரமாட்டீங்க விஷயம் எனக்கு தெரியும், திடீர் நீங்களே வந்து எனக்கே ரொம்ப சர்ப்ரைசிங்கா
இருக்கேன்மா,
ஜாலியான விஷயம். இனியவன் வந்து இசைன்னு ஒரு மியூசிக் டைரக்டர் பத்தி இவ்வளவு நாள் பேசிட்டு இருந்தாரு.
நண்பா அதெல்லாம் ஒருங்க, என்ன எல்லாரும் பேசுறது அவ்வளவு தெளிவா கேக்குது.
நண்பா ஒரே விஷயம் என்னன்னா, இத வந்து நம்ம அப்கிரேட் ஆகி மிகப்பெரிய ஒரு இதுல
போயிருக்கோம்,
நெஞ்சங்களுக்கு என்ன தெரியும், டிஸ்கார்ல பேசிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் தெரியும். காலையில இந்த டிஸ்கார்ட என்னங்க தற்கொலையா இருக்கீங்க
அப்படின்னு சொல்றேன். ரெண்டு பாட்காஸ்ட் காட்டுது, அது ஸ்பீக்கர்ல போகணுன்றான் உரத்தேன் இது பண்ணுன்றான். இத்தனைக்கு மௌலிஸ் வந்து எவ்வளவோ முயற்சி பண்றாரு, எங்க போன் லாக் ஆயிருச்சுங்க என்ன பாஸ்கோடுன்னு கேக்குறான் ட்ரெஸ் எல்லாம். அதெல்லாம் நீயே ஓபன் பண்ணிக்க வேண்டியதுடா, நான் அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படி பேசி ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம்.
இது பெரிய மைல் ஸ்டோன் தான் ஓம் கிரீம் நெஞ்சங்களே, கவனிச்சுங்க உங்களுக்காக அதெல்லாம்.
ஆனா ஒண்ணும் பயப்படாதீங்க, அடுத்த தடவை நானும் ராவல் பேசுவோம், மறுபடியும் போன்ல தான் பேசுவோம். இது வந்து நாலு பேர் வரமே பேசுறது கேட்காதேன்ற ஒரே கதை, இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் நெட் எல்லாம் போட்டு. இல்லைன்னா நாங்க
பாத்து இனியவன் எல்லாம் வந்திருக்காரு, அவரை வந்து அவர் மரியாதை செய்யணும்ன்றதுக்காக இதெல்லாம் பண்றோம்.
நெஞ்சமா இருக்க போறேன் அதோட மீனிங் என்னன்னா அவர் வந்து சும்மா இருக்க போறாராம் பேசாம நம்ம எல்லாம் பேசுறது
கேட்டுருக்கோம். ஏங்க
இன்னைக்கு
பாட்காஸ்டே வராத அளவுக்கு பிஸியா இருந்தாரு, அவர் நம்ம இஷ்டம். இப்ப நீங்க சொன்ன கவிதை வந்து பெரிய கவிதை, அது ராகுல் உங்களுக்கு அப்புறமா தனியா நான் படிச்சுக்காட்டல.
ஐயோ கவிதையா பாடுறீங்க, ஐயோ மாட்டணும்டா, நான் சினிமா பாடல எடுத்து வச்சிருக்கேன்.
இல்ல இல்ல, நானும் 15 சினிமா பாட்டு வச்சிருக்கேன், இனி ஒன்று மட்டும் தான் கவிதை வந்திருக்காது. இருக்கு, ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஸ்பெசிஃபிக்கலா பாட்டு பண்றேன் அந்த சே தனியா.
இனி வந்து இது மாதிரி மாட்டிருக்காரு, ரவி எல்லாம் சர்வாடி போட்டு வந்திருக்கேன் என்னடா அப்படின்னு சொல்லி நம்ம டீசர்ட்ல போகாமல மாட்டிருக்காரு.
எனக்கு வந்து இவரை ரொம்ப பிடிக்கும், முத்துக்குமார் ரொம்ப பிடிக்கும். இன்னொன்னு, நான் வந்து நிறைய கவிஞர்ல படிச்சதே இல்ல, சினிமா பாடல்கள் இருந்தா நம்ம அந்த கவிஞர் தான் எடுத்து படிக்கும். இப்பதான் கொஞ்சம் கவிஞர்ல வந்து இது பண்ணிட்டு இருக்கோம், எக்ஸ்பிளோர் பண்றோம். அதுல வந்து முத்துக்குமாரோட கவிதை புக்ல இருந்து நான் ஒரு கவிதை
பண்ண, நம்ம ஆரம்பிச்சது வந்து இந்த குலுக்கி வச்ச கொக்க கோலால ஆரம்பிச்சு இவ்வளவு பெரிய ஜாடி.
உண்மை உண்மை, அது அந்த கவிதை கேளுங்க.
இன்னைக்கெல்லாம் முதப்பாட்டு பாடி வச்சிருக்காங்க, அதெல்லாம் கேட்டீங்கன்னா
இந்த கவிதை கேளுங்க. இவ்வளவு இப்போ இவரு இனியவன் படிச்சது ஒரு பெரிய கவிதை, அதாவது ஒரு பெரிய கவிதை. நான் சொல்றது வெறும் மூணு வரி கவிதை. அதுல அந்த கவிதை பாருங்க. சிங்கமும் புலியும் சாதுக்கள், இந்த மானும் மாடும் தான் கொடூர மிருகங்கள். புற்கள், அதாவது புல் புல்லோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த கவிதை சொல்றாங்க. கீழே வந்து புற்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. சிங்கமும் புலியும் சாதுக்கள், இந்த மானும் மாடும் தான் கொடூர மிருகங்கள். ஒரு கோயிற்று வந்து ஒரு ஒரு புல்லா யோசிக்க முடியாது நண்பா. ஒருத்த வந்து ஒரு காதலியா யோசிக்கலாம், கையவனா யோசிக்கலாம், கொடூரமான யோசிக்கலாம், ஒரு புல்லா யோசிக்கிறது. புல்லா யோசிச்சு சிங்கமும் புலியும் சாதுக்கலாம், அது நீங்க புல்லா யோசிச்சா மட்டும்தான் முடியுமே.
எழுதுனது யாரு?
முத்துக்குமார். முத்துக்குமார் கவிதை. நான் மிரண்டே போயிட்டேன்பா, என்னன்னா என்னன்னா யோசிச்சு. நான் வந்து இந்த ஒர்க் ஷாப் நடக்கும்போது சொல்லியிருக்கேன்ல, இந்த ஒர்க் ஷாப்ஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஆக்டிங் ஒர்க் ஷாப்ஸ்ல பயங்கரமான விஷயம் சொல்லி கொடுத்துட்டு திடீர்னு நீங்க வதையா உளுந்து மரமா இருந்திருக்கின்றவானு. எனக்கு வந்து எப்பவுமே ஒரு பாயிண்ட் ஆஃப் ஒரு கவிஞன் எப்படி உலகத்தை பாக்குறான்றதான் நமக்கு அவங்க கிட்ட இருந்து இந்த எக்ஸிட் ஆகிற விஷயம். அவன் வந்து ஒரு புல்ல யோசிச்சு இந்த மானும் மாடும் தான் கொடூர மிருகங்களா, நீங்க மானையும் மாடையும் அப்படி யாருமே சுத்திச்சிருக்க மாட்டாங்க. அதை வந்து ஒரு போயிட்டனால பண்ண முடியுதுன்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை அது. சோ நானும் வந்து ஒரு கவிதையை ஓபன் பண்ணிட்டேன், பெரிய அறிவாளி
மக்களுக்கு. முத்துக்குமாரோட நான் ஒன்னு இறக்குறேன், வந்ததுக்கு எதையாவது ஒண்ணு செய்வோம்.
என்னங்க
அண்ணன், ஒரு சேமி ஐஸ் கொடுங்க அண்ணன் என்றான். அதெல்லாம் இப்ப யாரு தம்பி கேக்குறாங்க? மேங்கோ ஆரஞ்சு ரெண்டுதான் இருக்கு, உனக்கு என்ன வேணும் என்றார். ஒரு மேங்கோ கொடுங்கண்ணே என்று கூறி 100 ரூபாயை நீட்டினான். கொடுத்த ரூபாயை திருப்பி தந்துவிட்டு, சினிமாவில பாட்டெல்லாம் எழுதுறேன்னு சொல்ற அண்ணனை மறக்காம வந்து ஐஸ் கேட்ட பாரு, அது ஒன்னே போதும் தம்பி, காசு பணம்லாம் வேணாம் என்று சொல்லிவிட்டு தன் முன் இருந்த ஐஸ் பெட்டிக்குள் குனிந்தார். அதில் காலம் கட்டி கட்டியாக உறைந்து கிடந்தது. அவரு சின்ன வயசுல வாங்கின ஆள் கிட்ட வாங்கியிருப்பாரு, அதுதான். அதுல வந்து அவர்கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு பாட்டெல்லாம் எழுதுற அப்படின்னு சொல்லி முடிச்சோன்னா என்று ஐஸ் பெட்டிக்குள் குனிந்தார். அதில் காலம் கட்டி கட்டியாக உறைந்து கிடந்தது.
பொதுவா ஒரு கவிதைகள்ல இல்ல பாடல்ல வந்து ஒரு விஷயம் இருக்கும், இன்னொரு மெட்டஃபர் ஒண்ணு எடுத்துட்டு வருவாங்க, ஒரு ஓமை எடுத்துட்டு வருவாங்க, அந்த ஓமைய சொல்லுவாங்க, அப்புறம் இந்த என்ன கண்டெக்ஸ்டோ அதை சொல்லுவாங்க. இது பொதுவா இருக்க பாடல்னா நாமத்துக்குமார் மட்டும்தான் இது ரெண்டையுமே மெர்ச் பண்ணி சொல்ல முடிஞ்ச ஒரு ஆள். அவர் சொல்ற விஷயத்துக்குள்ளேயே அந்த மெட்டஃபர் கொண்டு வந்துருவாரு. அதுதான் அந்த ஃபார்மட்டோட பியூட்டி தான் இந்த கடைசி வரி, காலம் கட்டி கட்டியே உள்ள இருக்குறத அந்த மேட்டர்.
அதான் நீ நான் சொன்னல அந்த கடைசி வரியில ஒன்னு ஆக்கி விட்டு நம்ம கவிதையும் கவிங்கன்னு சொல்லிருக்கோம். நம்ம அது வரைக்கும் எப்படி இருக்கோம், நானும் தான் கடை எல்லாமே ஐஸ்ல வாங்கியிருக்கேன் அப்படி இருக்கும். திடீர்னு கடைசி வரியில வந்து
ஒரு ஒரு வரைக்கும் இந்த மாதிரி நான் சொல்றேன். சின்ன கவிதை
சொல்லுங்க சொல்லுங்க.
இன்னைக்கு நான் படிக்கிற பெருமாளை இசையோட தான் படிக்கிறேன். சீன் ஒரு கவிதை, சீன் அதான் அந்த கிளைப். உண்மையில் இது ஒரு நகைச்சுவை காட்சி இசை, உண்மையில் இது ஒரு நகைச்சுவை காட்சி இசை, நீ மட்டும் கொஞ்சம் மனசு வைத்து விட்டால் இந்த சீனிற்கு சிரித்து விடலாம். அந்த இசை அவர் பேர் அவரே சொல்கிறது, நகைச்சுவை காட்சி இசை, நீ மட்டும் கொஞ்சம் மனசு வைத்தாலும் சரி சிரித்தலாம். நான் இந்த தலைமுறைக்கான கவிஞன் ஏன் சொன்னா இந்த மாதிரியான
பேசுறது,
இது ஒரு சம மேட்டர்ல இந்த வார்த்தைகளை எப்படி இப்படி பிரயோகப்படுத்துறாங்கன்றது எனக்கு புரியும். நமக்கு சாதாரண பேசும்போது என்னென்னமோ, இப்ப அப்பே பாருங்க இந்த மாதிரி ஒரு நல்ல இசைன்னு ஒரு புது கவிஞர் நீ கொண்டு வந்தது நமக்கு ரொம்ப அசௌகரியமா இருக்குன்ற தெரியாம ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்றதுக்கு தமிழ் வார்த்தைக்கு தெரியும் அசௌகரியம் வந்துருச்சு. யாருமே கவனிக்க நம்ம நினைக்கிறதே நம்ம மொழியில பேச வர மாட்டேங்குது இவனுங்க. அவன் என்னமோ நினைச்சா அதை கவிதையா பேசிக்கிட்டு இருக்கான பைத்திய.
நான் இப்ப வந்து ஒரு கவிதை கண்ணதாசனோட பாட்டு வந்து ஒரு பாடலான் இருக்கேன்.
இந்த பாடவே பேச புரியும்
அல்ல, பாடி பாடும்போதுதான் அவளுக்கு புரியும். என்னன்னா இந்த பாட்டு வந்து நம்ம நிறைய தடவை கேட்டிருக்கோம், கேட்டா ஒரு நார்மலான ஒரு பாட்டுன்ற மாதிரி தோணும். ஆனா அதுக்குள்ள லிரிக்கு கவனிக்கும் போதுதான் தெரியுது, போ இப்படிலாம் எழுதிருக்காங்களா அப்படின்னு.
இல்லங்க
அத வந்து இல்லங்க, நான் அவனை காப்பாத்த விரும்புறேன். இந்த பாட்டை உண்மையா தோணுச்சு. ஆனா என்ன இது, நம்ம முதல் போயட்ரி பாட்காஸ்டே சொல்லி போயட்ரி கோச்சுக்காதீங்க, அவன் ஒரு மாடர்ன் போயிட்டா நீ மாறடா
கண்டிப்பா. அவன் பேசிக்கிட்டு இருந்த
பெண்ணோடு
தோன்றி பெண்ணோடு வாழ்ந்தும் பெண் மனது என்னவென்று புரியவில்லையோ, கண் என்ன கண்ணோ நெஞ்சென்ன நெஞ்சோ, கலங்கம் சொல்பவர்க்கு உள்ளம் இல்லையோ, ஆதாரம் நூறென்று ஊர் சொல்லலாம், ஆனாலும் பொய் என்று நான் சொல்லுவேன், ஓ ஆயிரத்தில் ஒருத்தியம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவியம்மா நீ, பார்வையிலே குமரியம்மா பழக்கத்திலே குழந்தையம்மா, ஆயிரத்தில் ஒருத்தியம்மா நீ.
நீ பாடுறது பொழுது எனக்கு ரெண்டு விஷயம் ஞாபகம் வருது. ஒண்ணு வந்து இந்த லலிதா ஜுவல்லர்ஸ் காம்படிஷன், லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு, இன்னொன்னு உனக்கு வந்து எல்லா பாட்டுமே உனக்கு அதாண்டாதான் கேக்கும் போது கூட ஒரு பொண்ணுதான் நல்லா தெரியும். நீ வந்து அதாண்டா இதாண்டா அதுலயே நீ ஒரு பெண்ணை இமேஜின் பண்ணி பாட்டை கேப்பன்றது எனக்கு வந்து மாற்று கருத்து கிடையாது. அதுல நீ இது பெண்ணையே சைட்டா சொல்லும் போது இதுல நீ பேர் எதுவும் இதுல கரெக்ட் தான் கரெக்ட் தான். ஆனா இது செம வரிகள்ராது செம
ஆதாரம் சொல்லலாம். ஆனாலும் பொய் என்று நான் சொல்லுவேன்னா நான் வந்து அப்படிதான் சொல்லுவேன். நீ என்ன
அது வந்து ஆக்சுவலா அந்த அந்த கலங்கம் சொல்வோம் சொல்லிட்டு போட்டுன்ற ஒரு ஃபீல்ல இருக்கு. அது இன்னும் கூட முற்போக்காவும் இருக்கு அந்த பாட்டு ஆக்சுவலா.
ஆமா ஆமா அந்த மாதிரி
பியூட்டிடா பியூட்டிடா அது நல்லா பாடுடா நீ. நானும் பாடினாதான் ஒளிவு பொறுக்க நினைக்கிறேன்.
பாட்டு கிளாஸ் போய்
இருங்கடா எடுத்துருங்க. பேர் வந்து மனுஷிகள். மனுஷிகள் இந்த கவிதை எப்படி இருக்குன்னா, கள்ளுக்கடையில் சால்னா விற்பவள் கெட்ட வார்த்தை துணையால் காத்து கொள்கிறாள் கடையும் கற்பையும். இன்னும் இருக்கு பத்து வருடமாய்
பிரச்சனையா இருக்கு பரவாயில்ல.
ஆமா பரவாயில்ல இருக்கட்டும். பத்து வருடமாய் மிளகாய்த்தூளுக்கும் மத்தியில் மது குப்பி மறைத்து பாண்டிச்சேரியிலிருந்து கடத்தி விற்க முடிகிறது பேச்சியம்மா கிளவியால். வாசனையாக பேசி ஐயர் தெருவிலும் விற்று விடுகிறாள் கருவாட்டுக்காரி.
ஐயோ
கடைசி மூணு வரிகள் கைக்கும் வாய்க்கும் வாழத்தான் செய்கிறார்கள் இவர்களும் மனுஷிகள். எப்படி கவிதை நம்ம கெட்ட வார்த்தையின் துணையால் அவன் எப்படி இந்த சாலன பயிர் வைக்கணும் கெட்ட வார்த்தையின் துணையால்.
போயட்ரிங்கிற இடத்துல நான் எல்லா ரைட்டிங்காவும் சொல்றதுக்கு இது பண்ண எனக்கு வந்து நான் ரொம்ப பாதிச்ச ஒரு சினிமா டயலாக் ஒன்று இருக்கு. எனக்கு என்னை ரொம்ப பாதிச்சது இந்த லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்ல ஒண்ணு அந்த படத்துல இருந்தாலும் அது இருந்துச்சு அப்படின்னு கேட்கலாம். பட் அந்த மாதிரி நெடுஞ்சாலை படத்துல அந்த சீன் போயிட்டு இருக்கும். அந்த யூஸ்வல் சினிமா தான். அதுல ஒரு பாயிண்ட்ல அந்த ஹோட்டல் நடத்திட்டு இருக்க ஹீரோயின் வந்து ஏதோ தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணுவான். போலீஸ் தப்பா நடந்து ட்ரை பண்ணும்போது அவங்க டக்குன்னு தனியா தொழில் பண்ணா ஒரு பொம்பளை தேவையா வாடா அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கும். எனக்கு வந்து அது மவுண்டன் அடிச்சிச்சு அந்த டைலாக். எனக்கு வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு ஒரு ரெண்டு கவிதை எடுத்து வச்சிருக்கேன். ரெண்டு கவிதை எடுத்து வச்சிருக்கேன். முதல் கவிதை வந்து கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 2014 December 3 இரவு சுமார் 8 இருக்கும். மூக்கின் மேலே மூக்குத்தி போலே மச்சம் உள்ளதே அதுவா என்று நீங்கள் கேட்க, கோயமுத்தூர் முனியாண்டி விலாசில் அடிப்பில் கிடந்து கருகும் திருமங்கலத்து பரோட்டா மாஸ்டர் ஒருவன் அதுவா 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 என்று திருப்பி கேட்டான். அப்போது உங்களுக்கு சிரித்து கொண்டதா எஸ்பிபி சார்?
ஐயோ 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 செம்மாட்டு
2014 December 3 இருக்கும். மூக்கின் மேலே மூக்குத்தி போலே மச்சம் உள்ளதே அதுவா என்று நீங்கள் கேட்க, கோயமுத்தூர் முனியாண்டி விலாசில் அடுப்பில் கிடந்து கருகும் திருமங்கலத்து பரோட்டா மாஸ்டர் ஒருவன் அதுவா 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 என்று திருப்பி கேட்டான். அப்போது உங்களுக்கு கொண்டதா எஸ்பிபி சார்?
இனி ஒரே பிரச்சனை தான், அந்த ஆளுக்கு என்ன பாட்டுன்னு தெரியல, அதான் கன்ஃபியூஸ்
ஆயிட்டேன். இல்லங்க இல்லங்க என்ன பாட்டு தெரிஞ்சது தெரிஞ்சது.
சொல்லுங்க சொல்லுங்க பாக்கலாம் சொல்லுங்க பாக்கலாம். மாட்டிக்க பாருங்க.
எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று அதை பாட்டேன்.
வேற ஒரு மீட்டர் உங்களுக்கு 4 கோடி கடன் வழங்க உத்தேசித்துள்ளோம், எப்போது பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் என்று கேட்டது ஒரு அழைப்பு. இல்லை வேண்டாம் என்றேன். சில நாட்கள் கழித்து திரும்பவும் அழைப்பு, 2 கோடி தரப்போகிறோம், வேண்டாம் என்றேன். நேற்று மீண்டும் அழைத்து 50 லட்சம் அளிப்பதாக சொல்லியது. அண்ட சராசரங்களையும் வழங்க வல்ல குரல் அது. மறுத்த போதும் அழித்து கொண்டுதான் இருந்தாள் அவள். 6 கோடியே 50 லட்சத்தை மூட்டை தூக்கியேனும் அடைத்து விட வேண்டும்.
அவரோட
அங்கங்க இருக்க கவிதைகள் வந்து எடுத்து சொல்றேன். அதுவும் நம்ம வந்து ரொம்ப லென்த்தியா இருக்க கவிதைகள் வந்து படிச்சாதான் அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும் அப்படிங்கறனால சின்ன சின்ன சைஸ்ல இருக்க கவிதைகள் மட்டும் தான் நான் சொல்றேன். மற்றபடி இசை வந்து அவரோட கவிதை தொகுப்பை எல்லாரும் வாங்கி படிச்சிருங்க. புக் எல்லாம் நீங்க சொல்றதுனால வாங்கி படிக்கிறாங்கன்னு நம்பி நானும் சொல்றேன்.
கடைசியில சொல்லுங்க, இப்ப சொன்னா முடிஞ்சு நினைச்சு போயிருவானுங்க.
அப்ப
சொல்லுவாங்க பெரிய விஷயம்டா.
அது வந்து மிக 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 பியூட்டிஃபுல்லான ஒரு கவிதை. நான்
சொல்றேன்,
எனக்கு சொல்லும் போதே திளிர்க்குது உடம்புலாம். நான் சொல்றேன் பாருங்க,
சொல்றேன்.
இந்த கவிதை பேர் தூர். வேப்பம் பூ மிதக்கும் எங்கள் வீட்டு கிணற்றில், தூர்வாரும் உற்சவம் வருடத்துக்கு ஒரு முறை விசேஷமாய் நடக்கும். ஆள் நீருக்குள் அப்பா முங்க முங்க அதிசயங்கள் மேலே வரும். கொட்டாங்குச்சி கோழி கரண்டி கட்டையோடு உள்விழுந்த துருப்பிடித்த ராட்டினம், வேலைக்காரி திருடியதாய் சந்தேகப்பட்ட வெள்ளி டம்ளர், தேற்றுக்குள் கிளறி எடுப்போம் நிறையவே. தேரிடா அம்மா அதட்டுவாள் என்றாலும் சந்தோஷம் கலைக்க யாருக்கு மனம் வரும்? பகை வென்ற வீரனாய் தலைநீர் சொட்ட சொட்ட அப்பா மேலே வருவார். இன்று வரை அம்மா கதவுகளின் பின்னிருந்துதான் அப்பாவோடு பேசுகிறாள். கடைசி வரை அப்பாவும் மறந்தே போனார் மனசுக்குள் தூரெடுக்க.
எனக்கு வந்து டேய் இத நான் படிச்சிருக்கேன்டா. யார் எழுதினது?
முத்துக்குமார்.
முத்துக்குமார் படிச்சிருக்கேன்
அதானே. இது வந்து லிட்டரலி எங்க எங்க என்னோட ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. எங்க வீட்டுல நடக்கிற விஷயங்கள் அது அப்படியே கனெக்ட் ஆச்சு எனக்கு. ஒரு மாதிரி
அந்த அந்த 2-3 இடம் வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப பிரமிச்சிடம் வந்து, வேலைக்காரி திருடிட்டு போனதா கருதப்பட்ட வெள்ளி சம்பு வந்து
எழுதியிருப்பாரு.
அப்புறம் இந்த அப்பா தூர் வாடுறாருன்ற மேட்டர் வந்து அவர் மனசு தூர் வர மேட்டருக்கு வரவே அங்கதான் வரப்போனே தெரியாது என்பாது. அது ரொம்ப ரொம்ப அழகா கொண்டு போயிருப்பாரு. இதை வந்து அவர் 20 வயசு எழுதுறாரு. ஆக்சுவலா
அந்த 20-21 வயசு
எழுதுறாரு அவரோட முதல் கவிதை நினைக்கிறது.
இன்று வரை அம்மா கதவுகளின் பின்னிருந்துதான் அப்பாவோட பேசுகிறார். கடைசி வரை அப்பாவும் மறந்தே போனார் மனசுக்குள் தூர் எடுக்க. இது ரெண்டையும் சொல்றதுக்காக தான் இங்க இவ்வளவு சொல்லிட்டு இருக்காரு தலைவர்.
இல்ல அது எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கா, அது எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. சான்சர்டா வந்தால் வந்து சாவ கூடாத சில மனிதர்ல அவர் முக்கியமான ஆளு. கேட்காம போயிட்டாப்ல. அடுத்து யார் வச்சிருக்கா?
கடவுள் எனக்கு செய்யும் ஒரே ஒரு உருப்படியான காரியம் அதிகாலையிலேயே என்னை எழுப்பி விட்டு விடுவதுதான். இளமிருளில் கொஞ்சமாய் தெரியும் மனிதர்கள் ஒருவரோடொருவர் பரிவோடு இருக்கிறார்கள். ஒருவரையொருவர் அன்பு செய்ய முயல்கிறார்கள். என்னை தூரத்தில் கண்டதுமே சர்க்கரை குறைவான ஆற்றாத தேநீர் ஒன்றை தயாரிக்க துவங்கி விடுகிறார் கூன் விழுந்த அந்த டீ மாஸ்டர். நான் வரும் முன்பே என் வழக்கமான டேபிளில் டீ வந்து அமர்ந்திருக்கும். அதை ஒரு பூச்செண்டு என்று உணர்ந்து கொண்ட நாளில் அவருக்கே கேட்காதபடி கண்ணீரை மறைத்து கொண்டு அவரை தோழர் என்று
அழைத்தேன். அதாவது அது காலையில ரொம்ப நல்ல நல்லா பண்ணுங்க திரும்ப உங்களுக்கு அது சம மாதிரி.
இந்த இந்த இவங்களோட தொழில் வேலை இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வர தெரிய வர மனுஷங்கிற இயல்புல இருந்து மாற ஆரம்பிச்சிடறாங்க. ரொம்ப நல்லா இருப்பேன்
மார்னிங் எந்திரிச்சுன்னு ஃப்ரெஷ் மைண்டா இருப்பான் அப்படியே நல்லா பாக்க எல்லாத்தையும் அன்போடு இருப்பான். ஐயோ எதுக்கு போறா வண்டியில இங்க பார்க் பண்ணிக்கணும் 7 மணிக்கு நீங்க பார்க் பண்ண மாட்டான் வண்டி கேட்பான் காலையில இங்க எடுத்து ஒண்ணும் பிரச்சனை நான் வெளியே போவே லீவ் தானே வீட்லயே இருக்க சாத்திருங்க எங்க வீடு கூட சாத்தி சாதித்த நீங்க கூட கொண்டு போயிருக்கேன் அந்த மூட்ல இருப்பான். மதியான ஒரு மாதிரி ஆவா சாயந்தரம் ரொம்ப கொடுமா மாறிடுவான். காலையில் மனிதர்கள் நல்லவர்களா இருக்கிறாருன்றது ஒரு அதை கண்டுபிடிச்சு எனக்கே தோணும். ஆமா இல்ல காலையில ரொம்ப நல்லவர்களா இருக்காங்க பிரச்சாரம் பண்ண மாட்டேன் காலை காத்தால ஆரம்பிக்காதீங்க அப்படி எல்லாத்தையும் சொல்லுவாங்க இருக்கானே காலைல வாக்கிங் போறவன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்காரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கவிதை அது உண்மையாவே எனக்கு அந்த இசையை ரொம்ப பிடிச்சிருச்சு அவர் நான் நேசிச்சுக்கிட்டேன்.
நான் அடுத்தது நான் வந்து என்னோட
அட்டகத்தி
படம் வந்து எனக்கு வந்து ஒரு டாப் மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம்ல அது ஒண்ணு எடுத்தோடனே நான் சொல்லுவேன் அட்டகத்தி தான் என்னோட ஃபேவரட் ஃபிலிம்ன்ற மாதிரி சொல்லுவேன். அப்ப அதை பத்தி யூடியூப்ல பாத்துட்டு இருக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா அட்டகத்தி தான் வந்து மிகப்பெரிய அரசியல் படம் அது யாருக்குமே தெரியல அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அப்ப எனக்கு புரியல என்னடா காதல் படம்
எனக்கும் தெரியல அப்படின்னு யோசிச்சிருக்கேன்.
ஆமா ஆனா காதல் படம் தானே நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் அப்ப அதை அது எப்படி அரசியல் படம் ஆகும்னு சொன்னப்போ அந்த பாட்டு ஒண்ணு வந்து திருப்பி கேட்கும்போது எனக்கு அதோட லிரிக்ஸ் பார்க்கும்போது தோணுச்சு அந்த ஆனா இது நிறைய பேருக்கு தெரியாது இந்த பாட்டு நிறைய பேர் கேட்க மாட்டாங்க. யூடியூப்ல வந்து ஒரு 1K இல்ல 10K வியூஸ் தான் இருக்கு ஆக்சுவலி இந்த பாட்டுக்கு பாருங்க.
காத்திருக்கும் ஒரு பாட்டு நல்லா கேட்டீங்களா அது இவன் பாட்டுன்றதே மறந்துடுவான் ஓ நம்மள அது சாரி நான் வியூஸ் கம்மியா அப்படி அந்த அளவுக்கு தன்னை மறந்து தொலைந்த ஒரு மனிதன்.
பொடி வச்சு புடிப்பான் வெடி போல வெடிப்பான் ஜெயிச்சுக்க பிறந்தானடா இவன் கலக்க துடிப்பான் வந்தா கணக்க முடிப்பான் தேடி வந்தவன் தேவை எடுத்தா தேகம் கொடுப்பான் தேடி தேடித்தான் நியாயம் இருந்தா போதுமடா அது அவனோ இவனோ பெருசோ சிறுசோ உறவோ பகையோ எதுவும் கிடையாது வா ரூட்டு தலை கேட்க யாரும் இல்ல பொறப்பேது ஒன்னவல்ல அப்படி எழுதிருக்காரு. அடுத்து பாருங்க தேவலுக்குதான் இவன் சேதி சொல்லுவான் தேதம் கொடுக்க இவன் யோசிச்சிடுவான் ஊரு முழுக்க இவன் பேரை சொல்லித்தான் ஊத்து தண்ணியும் ஒரு நிமிஷம் நிக்கும்டா. இவன் காட்டி புட்டாலே ஓச புயலும் ஒதுங்கி போகும்டா உறவோ. அடுத்தது பாருங்க கண்டபடிதான் இவன் சிக்கிக்க மாட்டான் கண்ணி வெடிதான் இவன் சிக்கிக்க மாட்டான் கண்டபடிதான் இவன் சிந்திக்க மாட்டான் கண்ணி வெடிதான் இவன் சிக்கிக்க மாட்டான் கால பிடிக்கும் ஆளு இல்லடா வாக்குவாதத்தில் இவன் போதி மரண்டா மீறி நடந்தா ஏறி மிதிப்பான் சீரு வேகத்தில் இவன் சிறுத்தை குட்டிடா வா ரூட்டு தலை கேட்க யாரும் இல்ல.
டேய் இது அட்டகத்தி வந்து ஆக்சுவலாடா நிறைய பேர் நீ சொல்ற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னன்னா அட்டகத்தி வந்து இப்போ அரசியல் பேசப்படவிட அது ஒரு அரசியல் பேசப்படன்றது விட்டுரு ஒரு ஒரு வேர்ல்ட் ஃபிலிம் வந்து நீ எடுத்தன ஒரு வேர்ல்ட் ஃபிலிம் கேட்டகரிஸ் எடுத்தனா அதுல அட்டகத்தியோட ஜியோகிராஃபி வந்து இருக்கும் சென்னை அருகில் இருக்க ஒரு அந்த மாதிரி ஒரு ஜியோகிராஃபியா நமக்கு தெரியாது நமக்கு அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் இருக்குன்றதே தெரியும் ஒண்ணு இந்த சைடு கிராமம் இல்ல இந்த சைடு இருக்குன்னு மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்திருப்போம். அது வந்து ஒரு மற்றது ரொம்ப இம்பார்ட்டன் ஃபிலிம் கூட.
ஆமாண்ணா
அது அது ஒண்ணு இன்னொரு மேட்டர்னா இந்த ரூட்டுல ரூட்டுத்தலை வந்து எனக்கு அடிக்கடி நான் சொல்லுவேன் ரூட்டுத்தலை வந்து இவ்வளவு வருஷமா தமிழ் சினிமால ரூட்டுத்தலையை நீங்க வந்து ஒரு ஸ்கிரிப்டுக்குள்ள கொண்டு வரல அதை வச்சு கதை பண்ணலன்றது எவ்வளவு பெரிய ஒரு அவமானம் அந்த கல்ச்சர் இங்கே அது கண்டுபிடிக்கவே இல்லைன்றது பெரிய பிரச்சனை. அது ரஞ்சித் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அதை பண்ணாரு.
ஆமாண்ணா
இது இன்னொரு பெரிய மேட்டர் என்னன்னா அந்த ரூட்டுத்தலை கேட்டீங்க அந்த பாயிண்ட் தான் சொன்னேன் அத நம்ம வாழ்ந்துருப்போம் லைக் நான் சென்னையில காலேஜ் படிச்சதுனால எனக்கு தெரியும் அட்டகத்தியா அவங்களை காட்டுறதுங்கிறது அந்த மீட்டருக்குள்ள கரெக்டா சிக்குது
அதுதான் அந்த அந்த பொலிட்டிக்கல் சென்ஸ்ன்றது, அதுதான் அந்த அறிவுன்றது. அது வேற, அதெல்லாம் ஒரு பெரிய ஜீனியஸ் இருந்தாலும் உண்மையாவே சொல்றேன். நீ சொல்ல
வந்தாலும் பாட்டு கேட்கும் போது ஒரு மாதிரி ஜாலியா அப்படியே கேட்டு விட்டுருவோம். ஆனா அதுக்குள்ள சொல்ல வந்த அரசியல் சொல்லிட்டாரு.
அள்ளி கைப்பள்ளத்தில் தேக்கிய நீர் நதிக்கு அந்நியமாச்சு. அள்ளி கைப்பள்ளத்தில் தேக்கிய நீர் நதிக்கு அந்நியமாச்சு. ஆகாயம் அலைபுரளும் அதில் கை நீரை கவிழ்த்தேன். ஆகாயம் அலைபுரளும் அதில் கை நீரை கவிழ்த்தேன். போகும் நீரில் எது என் நீர்? சுகுமாரன் அள்ளி கைப்பள்ளத்தில் தேக்கிய சுகுமாரன். இது வந்து வேடிக்கை பார்ப்பவன்ல வந்து வேடிக்கை பார்ப்பவன்லயோ வேடிக்கை பார்ப்பவன்லதான் ஸ்டார்டிங்கே இந்த இந்த கவிதையோட தான் ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். அள்ளி கைப்பள்ளத்தில் தேக்கிய நீர் நதிக்கு அந்நியமாச்சு. ஆகாயம் அலைபுரளும் அதில் கை நீரை கவிழ்த்தேன். போகும் நீரில் எது என் நீர்?
இந்த கவிதை நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க இந்த கவிதையை படிச்சிருக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்கு. ஆனா இந்த கவிதையை படிச்சுட்டு ஏன் பைத்தியகர மாதிரி எழுதிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கு.
இல்ல இல்ல, நீ நான் என்ன சொல்றேன்னா, அள்ளின்ற பொழுது நமக்கு இந்த ஆக்சுவலா நான் வந்து ரொம்ப நான் நிறைய தமிழ் புத்தகம் படிப்பேன். ஆனா நான் கொஞ்சம் ஸ்லோவா படிப்பேன், ரொம்ப ஃபாஸ்டா படிச்சிட முடியாதுனால. அதனால இந்த கவிதை எப்பவுமே கவிதை எப்பவுமே
என்னன்னா
சில சிலது வந்து நல்ல தமிழ் எழுதியிருப்பாங்களா இந்த வாரத்தை முன்னாடி இருக்குமா, அப்ப நம்ம வந்து கொஞ்சம் விட்டுறது அந்த மாதிரி கடந்த வேடிக்கை பார்ப்பல துரட்டி பார்த்தேன். இதை விட்டம் பாருங்க, அதான் சொல்ல மொதல் பேசல இருந்துருக்கு. இருந்தாலும் நல்ல தமிழ் படிப்பாடுற ஒரே காரணத்துக்கு அதெல்லாம் அவனுக்கு அமைஞ்சிருதுங்க. தமிழை மறக்க வைக்கிறாருங்க, அடி உனக்கி நல்ல புத்தி ஒட்டுன்னு
ஆக்குறவங்க.
நம்ம மீட்டருக்கு ஒண்ணு வச்சிருக்கேன், நம்ம மீட்டரா தான் எழுதுற எல்லாமே நம்ம மீட்டருக்கு இருக்கும். ஆனா அந்த பிலாசபியா நம்ம மீட்டருக்கு ஒண்ணு வச்சிருக்கேன்.
சொல்லுங்க.
பேரின்ப வகைப்பாட்டில் வரும் பிளம் கேக் சாப்பிடுதல், இதான் கவிதையோட தலைப்பு.
ஐயோ ஏங்க, இவர் கவிதை தலைப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க.
யாருக்கு இவரு? இவரேவா? இசையா? ஐயோ வேற லெவலுங்க. பேரின்பத்தில் வரும் பிளம் கேக் சாப்பிடுதல்,
பிளம் கேக் சாப்பிடுதல் இதான்
வேற லெவல் மேட்டர்.
எனக்கு அவ்வப்போது பிளம் கேக் சாப்பிட வாய்க்கிறது. இவ்வாழ்வில் எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற சந்தோஷங்களில் முக்கியமானது இது. அதை பேச துவங்கையில் இதோ என் நா சொக்குகிறது. உச்சியில் வீற்றிருக்கும் செர்ரியின் மனம் அது காற்றில் கமழ்கிறது. அதன் ஒவ்வொரு துண்டும் தொண்டைக்குள் இறங்க உடல் முழுக்க இனிப்பாகும். ஏனைய நாட்களின் மேல் துடுப்பிட்டு துடுப்பிட்டு அந்த நாளை நான் அடைவேன். தருணங்களில் பிளம் கேக் சாப்பிடும் தருணங்களில் உயிர் வாழ்கிறேன். பிளம் கேக் சாப்பிடுவதற்காக சாப்பிடுவதற்காக மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.
எல்லா
கவிஞர்களுமே மிஸ்கின் அப்படின்ற விஷயம் தெரியுமா? அந்த ஸ்டேட்மெண்ட் எவ்வளவு ஆர்சாமா தெரியும்.
அது ரொம்ப
தெரியுமா, எல்லா கவிஞர்களுமே மிஸ்கின். ஏன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஒரு விஷயத்தை எடுத்தாங்கன்னா டீப்பா போயிடுறது, அது எதையுமே மதிக்கிறது இல்ல. பிளம் கேக்னா உலகத்திலேயே பிளம் கேக் மட்டும் தான் அந்த வாழ்க்கை, மத்த எதுவுமே கிடையாது. காதல் கேதல்
ஒரு மனுஷன் சாப்பிட்டு சார்,
அப்பா அப்பா செத்து இருக்காங்க, தாதா செத்து இருக்காங்க,
பிளம் கேக் சாப்பிட முடியுமா?
எனக்கு வந்து கையில
கிடைப்பாங்க சார், பிளம் கேக் கிடைக்குமா?
கையில ஒரு பிளம் கேக் கொடுத்துட்டு டக்குன்னு போன் வருது, உங்க சொந்தக்காரன் ஃபுல்லா செத்துட்டாங்கன்னு. நான் பிளம் கேக் தான் சாப்பிட பாப்பேன், சொந்தக்காரன் போறதெல்லாம் நான் வேற விஷயம். அப்ப அதே மாதிரி
சொல்ல சொல்ல,
ஒருத்தர் புகழ்றதாலும் என் தலைவன் என்ன பண்ணுவானா, ஃபுல் டீப்பா இறங்கிடுவாப்ல. அதே மாதிரி நெக்ஸ்ட்ல போறது
ஏதாவது பாடல்களுக்குள்ள இருக்கிற கவிதையை படிக்கிறது ஒண்ணு, அப்புறம் நம்ம கவிதை புக்ல இருந்து கவிதையை படிக்கிறது எல்லாம் தாண்டி நான் வந்து ஒரு ஒரு இன்சிடென்ட் கவிதையா இருக்கும். அது ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். இளையராஜாக்கு போட்டு காட்டணும், இசைஞானி இளையராஜாக்கு வந்து போட்டு காட்டணும். அது வந்து அப்போ மிஷ்கின் வந்து இதுல இருக்கார், யூஎஸ்ல யூகே எங்கேயோ இருக்காரு, லண்டன்ல இருக்காரு நினைக்கிறேன், அந்த மாதிரி இங்கேயோ இருக்காரு. பவா தான் இந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க இந்த படத்தை வந்து போட்டு காட்டுங்கிறத. அதுக்கு வந்து மிஷ்கின் என்ன சொல்லியிருக்காரு பவாட்டனா, நீங்க வந்து அவரு அவரு ஸ்கிரீன் வந்து ரொம்ப பெரிய ஒரு ஸ்கிரீன் இருக்கும், அதுல வந்து படத்தை போட்டு விட்டுறாதீங்க, ஒரு சின்ன ஸ்கிரீன் அதை நீங்களே வாங்கிருங்க, ஒரு மொபைலோ டேப் டேபோ வந்து ஒன்று வாங்கிருங்க, அதுலதான் அவருக்கு நீங்க வந்து படத்தை போட்டு காமிக்கணும். அந்த படம் ஓடுற ரெண்டரை மணி நேரமும் அந்த சோஃபால உட்காந்து அவர் பாப்பாரு, நீங்க அவருக்கு பின்னாடி மறைஞ்ச மாதிரி அவருக்கு பின்னாடி சோஃபா பின்னாடி நீங்க உட்காந்துருங்க, அந்த சோஃபா சைடுல அவர் கை வச்சிருப்பார், படம் ஓடுற ரெண்டரை மணி நேரமும் அந்த கையை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி எனக்கு வந்து அங்க அனுப்பிடுங்க அப்படின்னு
சொல்லியிருக்காரு.
எடுத்து அனுப்பியிருக்காரு அவரு. அந்த என்னன்னா இத உட்காந்து இந்த பக்கம் படத்தையும் இந்த பக்கம் இந்த வீடியோவையும் போட்டு அந்த கையில இந்த படத்தை வந்து அவர் எப்படி ரசிக்கிறாரு, அல்லது எனக்கு இந்த இசையை கொடுத்த இந்த கை இந்த இந்த படம் பார்க்கும்போது என்ன பண்ணுதுன்னு
நான் பாக்கணும். சொன்னதா இல்லையா, அனைத்து கவிஞர்களுமே ஒரு மிஸ்கின், ஆனா மிஸ்கினே ஒரு
மிஸ்கின்.
ஒரு பெரிய புரட்சியே பண்ணிருக்க, கவிதைக்கு வந்து ஒரு ஃபார்மெட் இருக்குன்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த ஃபார்மெட் நம்ம வந்து எல்லாத்துக்குள்ளயுமே கவிதை போயிட்டு இருக்கோம். இதெல்லாம்
கவிஞர்கள் எல்லாருமே ஒரு மிஸ்கின், மிஸ்கினே ஒரு மிஸ்கின், ஒரு இன் எங்க கனெக்ட் பண்ண பாருங்க அங்கதான்
எனக்கே பெருமையா மக்கள்.
பத்து நிமிஷம் நான் வாய் அந்த நான் பத்து நிமிஷம் மிஸ்கின் மாதிரியே உட்காந்து செவரை பாக்க செவுத்து உச்சியை பாக்கலான் இருக்கேன், ஆனா அப்பதான் அது வந்து இதாகும். இப்ப இன்னொரு கவிதை நான் சொல்றேன், நான் வந்து இப்ப
பேசிட்டு இருக்கீங்களே எதுவுமே ரெக்கார்ட் ஆகல என்ன பண்ணுவீங்க?
தெரியாது அப்ப அது
அதுதான் பெரிய கவிதை,
அது வந்து எம்டினஸ் கவிதை, அது ரொம்ப அடுத்து இன்னும் தாண்டி அதான் சொல்ற, அது இன்னும் தாண்டி ஒரு நிசப்த நிலை அது, காலையில ஏர்லி மார்னிங்ஸ் மாதிரி, அது
இன்விசிபிள் ஆர்ட் மாதிரி அப்படியே ஒண்ணு காரிய காட்டி இன்விசிபிள்
ஆயிட்டே இருப்பாரு. ஏங்க போற நத்திங் பாட்காஸ்ட் கடைசி 4 நிமிஷம் எடிட்டிங் தப்பா பண்ணி நத்திங் அவுட், அத ரொம்ப ஆர்டிஸ்டிக்கா ஃபீல் பண்றாரு.
நத்திங் பாட்காஸ்ட்ல 4 நிமிஷம் நத்திங் ஏடா டே
எப்பயாவது மிஸ் ஆயி போச்சு, அதே நத்திங் ஃபீல் பண்றாரு நண்பா. இப்போ ரீசன்ட்டா வந்து ரெண்டு விஷயம்
மேட்டர் சொல்லிட்டீங்களா ராகுல்ட, அது மன்னிப்பு தெரிஞ்சு
சொல்லிட்டேன் கோயம்புத்தூர்லயும் வந்து வீடு மாத்துறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு பிரஷர் போயிட்டு இருக்கு, நம்ம வீடு மாத்தியாருன்ற ஒரு பிரஷர் இருக்கு, இங்கேயும் வந்து வீடு மாத்திட்டோம். இந்த ரெண்டுமே
வீடு மாத்துறேன் ஒரு பத்து நாள்ல தெரியுமா,
இப்ப நீங்களும் வீடு மாத்த பிரஷர் ரொம்ப ஜாலியா இருக்கு, இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. யோசிப்பல ஒரு வீடுதான் என்ன, அதுல என்ன தேவை வருது, என்ன தேவை இல்ல, ஒரு வீடு இப்ப மாத்துறதுன்றது எப்படி இருக்கு, இவ்வளவு பிரச்சனை இருக்காது, அதெல்லாம் யோசிச்சிட்டே இருந்தேன். அப்போ ஒரு ஒரு கவிதை வந்து நாமத்துக்குமார் படிச்சேன், அது வந்து என்ன என்ன பண்ணிருச்சு நான் சொல்றேன் பாருங்க. நான் சொல்றது கவிதை பிரிதிலும் பிரிதில் நிமித்தமும் அப்படி அந்த கவிதை பேரு. ஒவ்வொரு ஒவ்வொரு முறை வீடு மாற்றும் போதும் இழந்து விடுகிறோம் எதையாவது, பாட்டிக்கு பாக்கு வெட்டி, தம்பிக்கு தீப்பட்டி தீப்பட்டி படங்கள், கிழித்து ஒட்டவத்த கட்டுரை நோட்டு அப்பாவுக்கு, ஆபீஸ் போக வசதியாக அருகிலேயே பேருந்து, எனக்கு ஆடு சதை தெரிய கோலம் போடும் எதிர் வீட்டு பெண், மற்றும் கம்யூனிசம் முதல் காமசூத்திரம் வரை பேசும் டீக்கடை நண்பர்கள். இம்முறை கவனமாய் போன கவனமாய் போன வாரம் நட்ட ரோஜா செடி முதல் மாடியில் காய வைத்த உள்ளாடை வரை எடுத்தாயிற்று என்றாலும் ஏதோ ஒன்று மறந்த ஞாபகம். இந்த கடைசி முன்லைன் கேளுங்க அன்பா, ஏதோ ஒன்று மறந்த ஞாபகம் கடைசி முன்லைன். சோற்றுக்கு வரும் நாயிடம் யார் யார் போய் சொல்வது வீடு மாற்றுவதை.
நண்பா இது வந்து நம்ம அப்பா வந்து அப்பாவும் தம்பி வந்து அங்க நாய் குட்டி போட்டே இருக்கும். ஒரு 8 நாய் வளர்க்கறாங்கன்னா ஒண்ணும் இல்ல, சாப்பாடு போட்டு டெய்லி நைட் வந்து அவங்களுக்கு ஒரு 1 மணி நேரம் வேலை இருக்கும். நான் வந்து 10 மணிக்கு போன் அடிச்சேன்னா நாய் சாப்பாடு வச்சிருக்காங்க, அம்மா கிண்டல் அடிச்சே சொல்லுவாங்க. அதை எங்க இன்னொரு 40 நிமிஷம் அப்பா பிஸியா இருப்பாரு. ஃபுல்லா அப்பாவும் தம்பியும் சாப்பாடை கலக்கி 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 அதை வந்து தனித்தனி தட்டு வாங்கி வச்சிருந்தாங்க. ஒரு தனி ஃப்ரெண்டு ஒருத்த வந்து இந்த பிளான்ஸ் வச்சிருந்தான்னு சொல்லி அவன்கிட்ட அந்த நாய்க்கு வைக்கிற மாதிரி தட்டு வாங்கி ஒரு 4-7 தட்டு வாங்கி தனித்தனியா சாப்பாடு போட்டு ஒரு சூப் கடைக்காரர் இருக்காரு அப்பாவோட ஃப்ரெண்டு. அவர் கடையில போய் சூப் வாங்குறது. அந்த சூப்ல என்ன காமெடின்னா அவரு டெய்லி இவர் வீட்டுல நம்ம சூப் இல்லனா சாப்பாடே போகாத நினைச்சு பெரிய பெரிய சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காரு. சூப் வந்து நம்ம நாய்க்கு சாப்பாடு கலந்து வைக்கிற விஷயம் அவருக்கு தெரியாது. அவர் எப்ப போனாலும் அன்பா ஒரு சூப் இருந்தது. சூப் வாங்கிட்டு வந்து நீங்க அந்த நாய்க்கு சாப்பாடு வைக்கும்போது நமக்கே ஒரு கட்டத்துல பொறாமையா இருக்கும். என்னடா பயங்கரமான ஃபுட்டா இருக்க நைட்டுன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம வீட்டுல ஒரு தோசை உப்புமான்னு நீங்க அவங்க சாப்பாடை பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். ரொம்ப அழகா வச்சுட்டு இருப்பாங்க. அது அப்பாவுக்கு வந்து கோவிட் வந்திருக்கும்போதும் அதை நான் கொஞ்ச நாள் ஒரு வாரம் வச்சேன். அது ஒரு மாதிரி பயங்கர கனெக்ஷனா இருக்கும். இந்த வீடு மாத்தும் பொழுது இந்த மேட்டர்லாம் யோசிச்சிட்டே இருந்துட்டு இந்த நைட் போன் அடிக்கும்போது இப்ப இந்த எப்பொழுதும் அம்மா பேசினா அந்த மேட்டர் சொல்லிட்டே இருப்பாங்க. வீடு மாத்தணும், வீடு கிடைக்கல, வீடு கிடையாது பேசிட்டே இருக்கும்போது எனக்கு ரொம்ப கடைசியில இந்த 3 வரி படிக்கும்போது எனக்கு வந்து இது மொத்த வாழ்க்கையுமே அந்த 3 வரியில சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. சோற்றுக்கு வரும் நாயிடம் யார் போய் சொல்வது வீடு மாற்றுவதுன்ற ஒரு இந்த நிலை இருக்குல்ல, இதை வந்து நீங்க இந்த போயத்துக்குள்ள சொன்னது வந்து எனக்கு அது ரொம்ப என்ன சொல்றாங்க கனெக்ஷனை தாண்டி
அந்த வீட்டை விட்டு போகும்போது நீ அந்த வீட்டை மிஸ் பண்றதுக்கான எதையுமே அவன் சொல்ல பாருங்களேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு இதை எப்படி மத்த எல்லாத்தையும் நான் சரி பண்ணிக்க முடியும், இதை எப்படி சரி பண்றதுன்றதுல முடிக்கிறது.
அதுதான் நண்பா அந்த இது அதான் நீங்க சொல்ற எக்ஸாக்ட்லி இது எல்லாத்தையும் ஏதோ இடத்துல கிடைச்சிரும்.
இன்னொரு ஆடான ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்றேன். கவிதை மனநிலை நம்ம ஒன்று பேசணும்ல, அதோட பியூட்டி என்னன்னா கவிஞன் இந்த வார்த்தையை இந்த மனநிலையில உட்காந்து எழுதிருவான். எழுதி நம்மள்ட்ட கொடுத்தா நம்ம அதை விட வாழ்க்கை முடிஞ்சுட்டு நம்ம பிரசோதி பண்ணிக்கிறதா வேற வெளியேலன்னு போயிருவோம். ஆனா கவிஞன் அடுத்த நீங்க இந்த கவிதையை படிச்சு 10வது பேஜ் போனீங்கன்னா இப்ப அந்த நாயோட பாயிண்ட் ஆஃப் உட்காந்து ஒரு கவிதை எழுதிட்டு
இருப்பான்.
அந்த நாயோட பாயிண்ட் ஆஃப் உட்காந்துட்டு ஏவ்வளவு கஷ்டப்பட்டு வீடு மாத்திட்டு இருக்காங்க, நம்ம கூட வந்திருக்கலாம், பிரச்சனையே இல்ல. அப்புறம் முடிச்சு
போயிருவான். எந்த கவிஞனுக்கு வந்து அந்த எந்த இதுமே இல்லை. ஆனா அந்த இந்த நுணுக்கங்களை வந்து எப்படி கவனிக்கிறான் இப்போ எனக்கு இதே என்னன்பா இது நமக்கு இது எமோஷன் இருக்கு. ஆனா இந்த எமோஷனை வந்து இந்த அளவுக்கு வார்த்தைகளையும் அதுல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, எதை மிஸ் பண்றேன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அது இது ஒரு ஆஸ்பெக்ட் தான் இமோஷனலா இருக்கு. அதை ஒருத்தன் பிடிச்சி எழுதி இருக்கிறதுன்றது வந்து நீங்க அன்பிலீவபிளான ஒரு கவிதை. நான் இங்கதான் முத்துக்குமார வந்து வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு நான் நினைச்ச அந்த கவிதை.
இன்னொரு கவிதை இருக்கு வாய்ஸுக்குன்னு. இந்த கவிதை நான் வந்து சொல்ல வேணாம் ஏன் வச்சேன்னா, ரொம்ப நம்ம நீங்க முதல்ல ஒரு மேட்டர் சொன்னீங்க கவிஞர்கள் வந்து கவிஞ ஒரு மிஸ்கின்ங்கிறது இருக்குல்ல, அத ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் உச்சத்துக்கு போறது இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த வாய்ஸ்ல ஒரு உச்சத்துக்கு போறது. அப்புறம் இன்னொன்னு இந்த கவிதையை கேட்டு எத்தனை பேருக்கு பிரேக்கப் ஆக
போகுதுன்னு தெரியல.
நண்பா அந்த கவிதையோட தலைப்பு தான்பா குரல் முத்தம். இதுதான் தலைப்பு.
ஐயோ இவரு தலைப்பை மட்டுமே எடுத்து ஒரு கவிதை தொகுப்பா போட்டு
போயிடலாம். அது அதுல இந்த புக் இது கவிதை தலைப்பே
நண்பா நண்பா ஒரே நம்ம இப்ப குரல் முத்தம் அது கேட்கும் போதே உங்களுக்கு அது என்ன என்ன குரலா இருக்கும் அது என்ன எல்லாமே தெரிஞ்சது இல்ல. இப்ப நம்ம குரல்ல இப்படி குரல் வெடி அந்த மாதிரி சொல்லுவா
நல்ல குரல் கெட்ட குரல் இருக்குல்ல நண்பா. ஆக்சுவலா அது இல்லன்னு நினைக்கிறேன். கலர் வந்து கேள் நம்ம நீங்க ஆக்சுவலா அந்த மூட்ல சொல்லல, நான் எப்படி சொல்றேன்னா, ஆனா இது வெளியில ஒரு பெர்செப்ஷன் இருக்குல்ல, இது நல்ல குரல் இது கெட்ட குரல்னு இருக்குல்ல.
ஆனா நீங்க சொல்ற மேட்டருக்கு இடையில நான் ஒரு மேட்டர் சொல்லிடுறேன் பாருங்க. இந்த கவிஞர்கள் மனநிலை கவிஞர்கள்னு பேசிட்டு இருந்துருமா அவங்களை பார்த்து நம்ம ஏன் வியக்கிறோம்னா, அவன் கவிஞர் குரல் முத்தம் யோசிக்கும் போதுதான் குரல் வெடின்னு நம்ம சிந்திக்கிறதுக்கான மூளையை நம்மள ஹெல்ப் பண்ணுது. அப்ப இங்கதான் லைன் வரையப்படுதுன்னு நான்
கருதுறேன்.
நம்ம எப்போ ராகுல் சத்ரியா மாறினோம் அங்க எப்படி கவிஞர்லாம் மாறினாங்கன்றது
தெரியும்.
எனக்கு எனக்கு பிடிக்கும். எனக்கு நான் வந்து என்ன சொல்ல, ஒரு மனிதனோட அடையாளம், ஏன்னா மத்த எல்லாமே உனக்கு அடையாளம் எல்லாமே உனக்கு தரப்பட்டது அப்படின்னு எனக்கு தோணும். வாய்ஸ் வந்து உனக்கு அவனோட அடையாளமா நான் பார்ப்பேன். வந்து பேசுறது மொழியெல்லாம் சொல்லல, வாய்ஸ் அந்த சவுண்ட் இருக்குல்ல அது வந்து யோசிப்பேன். அந்த பாயிண்ட்ல இருந்து எனக்கு என்ன தோணும்னா, நல்ல வாய்ஸ் கெட்ட வாய்ஸ் இல்லை, அந்த குரல் எப்போ அழகாகுதுன்னா அது யாருங்க யாரு அல்லது அவங்க அந்த குரல் உங்களுக்கு என்ன பண்ணுது இல்ல அந்த குரலுக்கு உரியவர் உங்களுக்கு என்ன பண்றாங்க இருக்கிற இடத்துல இருந்து அந்த வாய்ஸ் அழகாயிடுது. சில மனிதர்கள் வந்து நம்ம வாய்ஸ் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, அது நமக்கு நம்மளும் கேட்டுட்டு வெக்கமே இல்லாம நன்றினாரு சொல்லிட்டு இருப்போம். அதனால இந்த மேட்டர் சொல்றேன். அப்படி
சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இனியவனை ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே இவருதான் மைனர், ஏன்னா ரெண்டு பேர் வாய்ஸ் ஒரே மாதிரி சில பேர் சொல்லுவாங்க.
அது வந்து பயங்கரமான கொடுறோம், அவன் எல்லாம் கையில காத்தான் வச்சுக்கலாம்.
ராகுல் ரிசில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இனியவனை பார்த்துட்டு, ஏங்க இவரு என்ன இப்படி இருக்காரு அப்படின்னு, ஏன்னா இவன் மைனர் மைண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து பாத்துட்டு இனியவன்
உன் குரல் ரொம்ப பிடிச்சிருக்கு என்று நீங்களும் நானும் அவரவர் காதலிகளிடம் கட்டாயம் சொல்லியிருக்கிறோம். குரலிற்கு முத்தமிட என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து யோசித்து குழம்பி தீர்த்தாயிற்று. உதட்டிற்கு நாவிற்கு குரல் வலைக்கு என்று என்ன செய்த போதிலும் குரலிற்கு முத்தமிட்ட மாதிரி தோன்றவில்லை. ஒரு முறை தொலைபேசிக்கு முத்தமிட்டு விட்டு கொஞ்சம் ஆறுதல் அடைந்த போது, இது தொலைபேசிக்கே ஒழிய ஒருபோதும் குரலுக்காகாது என்று உறுதியாக மறுத்துவிட்டான் நண்பன். உங்கள் காதலி, இதான் பிரேக்அப்கான மேட்டர் சொல்றேன், உங்கள் காதலி அவள் குரலிற்கு முத்தமிட சொல்லி உங்களை கேட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள்?
என்ன செய்து யோசிச்சுட்டு இருக்கேன் வருது, இது பயங்கரமான விஷயம். இது
ஒரு பெரிய காதல் இருக்கு, ஏதோ ஒரு வார்த்தையை தேடிட்டு அந்த காதல் வெளிப்படுத்திருக்கு, டக்குன்னு ஒரு ஸ்டேஜ்ல ஒரு மேடையில என் தலைவன்
அடிச்சிட்டான்.
கடவுள் என் முன்னாடி தோன்றுனா என் வாழ்நாள் என் ஆயுள்ல இருந்து 50 வருடங்களுக்கு பிடுங்கி இது இளையராஜா கொடுத்த ஒரு வாழவையும் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு
அதுக்கே நீ தான்.
நான்
பாட்டோட வர போறேன், யாரோ பெருந்திரளினிலே ஏடே நான் என்பதை வீசி எழுந்தேனே மனமே. என்ன பாட்டுன்னு தெரியுதா? யாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு. நான் என்பது பாட்டை கவனிங்க, லிரிக்க கவனிங்க. நான் என்பது யாரோ பெருந்திரளினிலே ஏடே நான் என்பதை வீசி எழுந்தேனே மனமே. தான் என்பது போகும் பெருங்கணத்தினிலே, தான் என்பது போகும் பெருங்கணத்தினிலே கூவி வா வாவென்றொரு வாழ்க்கை சிறு குரலாய் அருளாய் பேச போகாதொரு ஆழம் தேடி நீந்தி நீந்தி மூழ்கி போவேன். வாழாதொரு வாழ்வை தீண்டி தெளி 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 தெளிவில் பூப்பேன். காணாத ஒரு வெளிச்சத்தில் என்னை நானே அட முழுதாய் பார்ப்பேன், வீழாத ஒரு நிலையினிலே அட பித்தேரி சத்தேரி சித்தேரி மிதப்பேன். இது வந்து 96 ராமோட 96 படத்தோட தெலுங்கு வெர்ஷன்ல வரக்கூடிய பாட்டோட தமிழ் வெர்ஷன் ஜேர்னி தமிழ் சாங் நடிச்சீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும்.
பிரேமுக்கு வந்து இந்த டைரக்டர் பிரேம் சார் இருக்க அவருக்கு வந்து நிறைய விஷன் இருக்கு, இது கொஞ்சம் பட்ஜெட் தான் இப்படி ஒன்று பண்ணலாம். தெலுங்குல வந்து நல்ல பட்ஜெட்ல பெரிய ஹீரோ ஸ்டார்னு கேட்டோன்னா நானே டைரக்ட் பண்ணேன்னு போயிட்டு பண்றாரு. அப்போ தமிழ்ல இந்த சாங்ஸ் எப்படி பண்ணணும்னு ஒரு ஆசை எல்லாம் இருந்திருக்கும்ல, அத சோ அந்த சாங்ஸ் எல்லாம் பண்ணிட்டு விஜய் டிவிக்கு வந்து படம் டப்பாயி தமிழ்ல அந்த அங்க ஜானு ரிலீஸ் ஆகுதுல்ல அது டப்பாயி இங்க வந்தப்போ அந்த சாங்ஸ் எல்லாம் மறுபடியும் ரீக்ரியேட் பண்றாங்க. சோ இங்க கேட்ட எந்த டியூனும் அங்க இருக்காது, அந்த ஜானுல இருக்காது, புது டியூனு எல்லாமே புது லிரிக்கு மறுபடியும் ஒரு ரீஒர்க் பண்ணாங்க. இந்த இதை அதுல வந்து நம்ம இங்க கேட்ட பாட்டோட இதுதான் அது.
லைஃப் ஆஃப் ராமோட தெலுங்கு வெர்ஷனோட தமிழ் வெர்ஷன் இது
பயங்கர படிக்கிறேன். ஒரு வரி இருக்கு நண்பா, நான் அந்த வரி சொல்லிடுறேன்,
சொல்லுங்க சொல்லுங்க.
ஆமா அது என்னன்னா யார் உடைத்தாலும் சிரிக்கின்ற பொம்மை போலே நான் என் இயல்பில் இருப்பேன், ஓடும் நதியின் மேலே உட்காரும் தட்டான் போலே லேசாக அமர்ந்தே
அமர்ந்தே பறப்பேன்.
நண்பா இதுக்கு அடுத்த ஒரு வரி இருக்கு நண்பா, செத்துருவோம் அந்த வரியை கேட்டு. தாய் தூங்கும் அழகை பார்த்து தான் தூங்கும் மலரை போலே பேரன்பை போலி செய்வேனே.
தாய் தூங்கும் அழகை பார்த்து அடுத்த வரி சொல்லுங்க. தாய் தூங்கும் அழகை பார்த்து தான் தூங்கும் மழலை போல பேரன்பை போலி செய்வேனே. நண்பா பேரன்ப போலி செய்வேன், ஆனா அது எவ்வளவு கிரேஸ்ஃபுல்லா சொல்றான் பாருங்க. தாய் தூங்கும் அழகை பார்த்து தான் தூங்கும் மழலை போல பேரன்பை போலி
செய்வேன்.
நம்ம நெஞ்சங்கள் வந்து ஏன்னா அந்த பாட்டு நான் முதல் நாள் கேட்டோன்னே கார்த்திக் நேதாவுக்கு பேசிட்டு அவர் ரொம்ப ஆமா நிறைய ஒர்க் பண்ணோம் அந்த பாட்டு ஆனா பெருசா கவனிக்கப்படல அப்படின்னாரு. விழுந்தடிச்சு எல்லாரும் ஓடி போய் அந்த பாட்டு
பாட்டு கேளுங்க.
அடுத்தது போல் என்பது பகட்டுவாதமே இப்போதில் 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 எல்லாமும். போல் என்பது பகட்டுவாதமே அந்த போல்ன்ற வார்த்தை போல அது போல.
ஆமா ஆமா, பகட்டுவாதம்ங்கிற வார்த்தையெல்லாம் ஒருத்த பாட்டுல பயன்படுத்த முடியுங்கிறது வந்து யோசிச்சே பார்க்க
முடியாது.
பகட்டுவாதம் அவரே அப்படியான வார்த்தைகளே தொடச்சு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா தனிப்பெருங்கருணைங்கிறத ஒரு இப்ப வர ஒரு காதல் பாட்டுல யூஸ் பண்ண முடியுங்கறத வந்து எவனுமே எதிர்பார்க்க
மாட்டான். இதெல்லாம் தொலைந்த இந்த தமிழ்ல தொலைஞ்ச வார்த்தையில ஃபுல்லா ரெண்டே ரெண்டு பெட்டியில் தூக்கிட்டு வந்து ரூம்ல வச்சு இந்த மாதிரி எடுத்து போட்டுட்டு
இருக்காங்க. அவர் வந்து இந்த இவரோட சித்தர் பாடல்கள்ல ரொம்ப சித்தர் பாடல்கள் பட்டினத்தார் பாடல்கள்ல பயங்கரமா இன்ஸ்பயர் ஆனவர்.
இந்த பாட்டு பயங்கர ஸ்பிரிச்சுவலா இருக்கும் நண்பா.
பட்டினத்தாருக்கு பண்ற ஒரு ட்ரிபியூட் தான் இந்த பாட்டு, அப்படிதான் இருக்கும் இந்த பாட்டு
பயங்கர ஸ்பிரிச்சுவலான மன்ற. ஆறறி வென்றே அலட்டாமல் எளிதாய் நானும் ஓர் உயிர் என்றே இருப்பேனே. ஆறறி வென்றே அலட்டாமல் எளிதாய் நானும் ஓர் உயிர் என்றே இருப்பேனே, குழம்பாமல் யார் உடைத்தாலும் சிரிக்கின்ற பொம்மை போலே நான் என் இயல்பில் இருப்பேன், ஓடும் நதியின் மேலே உட்காரும் தட்டான் போலே லேசாக அமர்ந்தே பறப்பேனே, புவி மேலே தாய் தூங்கும் அழகை பார்த்து தான் தூங்கும் மழலை போல பேரன்பை போலி செய்வேனே நிறுத்தாமல். பேரெல்லையில் உட்கார்ந்து பார்த்தேன், இப்போது 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 கண்ணாக பேருண்மையில் கலந்து போகிறேன், பேருண்மையில் கலந்து போகிறேன், இப்போது 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 ஒன்றாக பேரன்பிலே தள்ளாடி பூத்தேன், இப்போது 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 நன்றாக பேராற்றலில் கரைந்து போகிறேன், பேராற்றலில் கரைந்து போகிறேன், பூத பேத வாத மோகம் மறைகிறதே. பூத பேத வாத மோகம் மறைகிறது. பூத பூதம்னா இந்த உடம்பு, உடல் பேதவாதம் இந்த உடல் தான், இந்த எல்லா உடல்கள் தான் வேற வேறன்னு சொல்ற அந்த பேதவாதம் மோகம் மறைகிறது. பூத பேதவாத மோகம் மறைகிறது இது வேற வேறன்னு சொல்ற அந்த அந்த அப்படி சொல்ற அந்த கான்செப்ட் மேல ஒரு மோகம் இருக்குல்ல அது மறையுதுன்ற பேராற்றலில் கரைந்து பறைந்து போகும்போது
ஒரு பயங்கர ஒரு என்லைட்மெண்ட் நோக்கி போற ஒரு பாட்டா இருக்கு.
ஒரு லிரிக்கே அப்படி இருக்கணும்பா, நான் எனக்குள்ளே அசைந்தேனே ஊஞ்சல் போலே, யார் என்னை அசைத்தே ரசித்தாரோ. நான் எனக்குள்ளே அசைந்தேனே ஊஞ்சல் போலே, யார் என்னை அசைத்தே ரசித்தாரோ. பேரலை மேலே, பேரலை மேலே விளையாடும் காகம் போல, பேரலை மேலே விளையாடும் காகம் போல, யார் என்னை துணிவாய் படைத்தார்.
என்ன நண்பா அதெல்லாம்
சீரும் புலியை பார்த்தே சிரிக்கின்ற சிசுவை போலே, கோபங்கள் மறந்தே சிரிப்பேனே. பதறாமல் பூவிழும், இந்த லைன் கவனிங்க, பூவிழும் குளத்தின் மேலே உருவாகும் வளையல் போலே, நான் வாழ்ந்த அதிர்வை கொடுப்பேனே. கதறாமல் நண்பா, நம்ம இவர் வந்து நம்ம அதுல வந்து வைக்காமல் போவோம் தடயங்களை ஒரு ஒரு இதுனா, பூவிடும் குளத்தின் மேலே உருவாகும் வளையல் போலே, நான் வாழ்ந்த அதிர்வை கொடுப்பேனே. அதுல எந்த பிரச்சனையுமே இருக்காது. நான் வந்து ஒரு 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 குளத்து மேல ஒரு பூ விழுந்தா ஒரு சின்ன அதிர்வு இருக்கும்ல, அந்த லெவல்ல ஒரு அவர் அழகா ஒரு அதிர்வை கொடுத்துட்டு கிளம்புவேன். ஒரு பூ
மெல்லிய அத வைக்காமல் போவோம் தடயங்களை ஒரு ஆங்கிள்னா,
ஒரு ஆங்கிள்
உச்சத்துக்கு போயிட்டு அப்புறம் என்னன்னா, இந்த இந்த சாங் நான் ஏன் வந்து இந்த பாட்டை கேளுங்கன்னு ஏன் சொல்றேன்னா, இந்த பாட்டு வந்து ஒரு வெல்மேட் கம்போஸ்டான ஒரு ஒரு சாங் இது. அதுக்குள்ள எல்லாமும் நடந்திருக்கும். இப்ப இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு, இப்போ கடைசியா ராகுல் படிச்ச வரி இருக்குல்ல, அதுக்கப்புறம் அதோட இப்ப இதோட பிளாஸ்ட காட்டணும்,
அதோட தொடர்ச்சி
சொல்லிட்டு எண்டு வந்து காலாட்டும் காலம் தலையாட்டும் ஞானம் தாய்போல் பாடுதே அப்படிங்கும் போதெல்லாம் மியூசிக்கா வேற எங்கயோ
போயிருவான். எப்படி இருக்கு பாருங்க, லிரிக் பாருங்க, வாகாய் வாகாய் இதுல இருக்கும், தமிழ்ல இருக்கும், வாகாய் வாகாய் வாழ்கிறேன், பாகாய் பாகாய் ஆகிறேன். பாகாய்னா தெரியுது இல்ல, பார்ட்டா மாறுறன்றான். வாகாய் வாகாய் வாழ்கிறேன், இந்த உலகம் எந்த போக்குல போகுதோ அதுக்கு வாகா நானும் வாழ்றேன், பாகாய் பாகாய் ஆகிறேன், பார்ட்டா மாறுறேன், இந்த உலகத்துல ஒரு பார்ட்டா வரேன், தோதாய் தோதாய் போகிறேன். சக்கரப்பாக இல்ல, பாகாய் பாகாய்னா அதுல ஒரு பாகமா மாறுறது. தோதாய் தோதாய் போகிறேன், தோதாய் தோதாய் போகிறேன், இந்த உலகம் எப்படி நகருதோ, இந்த யூனிவர்ஸ் எப்படி நகருதோ அதுக்கு தோதா போயிடுறேன், தூதாய் தூதாய் ஆகிறேன். அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியோட அடுத்த நிலை தூதாய், ஒரு இறை தூதோடு ஒரு தூதாய் தூதாய் ஆகிறேன், போதாய் போதாய் பூக்கிறேன், காதாய் காதாய் கேட்கிறேன், ஆரோ ஆறீராரோ, தாளாட்டும் காலம் தலையாட்டும் ஞானம். ஐயோ, இந்த இந்த ரெண்டு லரி தான் இந்த பாட்டோட பெரிய மேட்ரே. தாளாட்டும் காலம் தலையாட்டும் ஞானம், தலையாட்டும் ஞானம். இது புரியுதா உங்களுக்கு?
இதுக்குள்ள ஒரு சம மேட்டர் என்ன தோணுச்சுனா, அந்த பாட்டு கேட்கும் போது இந்த இந்த வரிகளுக்குள்ள இருக்கிற இவ்வளவு ஸ்பிரிச்சுவாலிட்டியையும் அந்த இசையமைப்பாளர் புரிஞ்சுக்கணும். ஆனா கோவிந்தசந்தாக்கு அவ்வளவு தமிழ் தெரியுமா எனக்கு தெரியல, பட் ஸ்டில் இந்த இடத்துல இப்ப தாளாட்டும் காலம் தலையாட்டும் ஞானம் தாய்போல் பாடுதே வந்து ரொம்ப பிளாஸ்டா
இருக்கு.
அப்போ அதுக்கேத்த மாதிரி மியூசிக் வந்து அந்த சைட்ல ஒரு பெரிய கோரஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவோம், ஹை பிச்ல வந்து பிரதீப் பாடுவார், வேற எங்கயோ கொண்டு போயிருப்பாங்க பாட்டை. அப்புறம் இன்னொன்னு, இந்த பாட்டுல இந்த வரிகள் எல்லாமே பயங்கரமான கார்த்திக்னத்தா வந்து அவரோட ரைட்டிங்ல அந்த இந்த பாட்டை ஒரு இடத்துக்கு பண்ண இது பண்ணிருப்பாருன்னா, இதுல ஒரு வயலின் பீஸ் ஒன்று இருக்கு இந்த பாட்டுல, நீங்க அந்த அந்த வயலின் பேசிக்கிட்ட வந்து அது ஒரு பெரிய கவிதை, அதை தனியா உட்காந்து ஒரு ஒரு போயிட்ரி பாட்காஸ்ட் போட்டு பேசணும், பயங்கரமா ஒரு எல்லாரும் கேட்டாங்க.
இவங்க வந்து நான் கார்த்திக் நேத்தா ஒரு கவிதை எழுத்து வச்சிருந்தேன்னா
நண்பா, இந்த இந்த பாட்டு ஒரே அம்சம்
பாட்டை பாடி என் கவிதையை அவுட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும்
சில பாட்டு அன்றாட வாழ்க்கை கெடுத்து இது இந்த லைன் எப்படி தலையாட்டும் ஞானம் முடிஞ்சிருச்சு, தலையாட்டும்
ஞானம் முடிஞ்சிருச்சு. என்ன சொல்றேன்னா எப்ப இந்த ஓனர் வந்து இந்த ரெண்ட் இதெல்லாம் கேக்குறாங்களா அப்பதான் நமக்கு அதோட மறுபடியும் ஏய் எங்கடா இருக்கோம்
சொல்லுங்க நான் இந்த பாட்டை வந்து ஒரு நாள் கேக்குறேன் கேட்டுட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு ஐயோ என்னது என்ன இப்படி பண்ணிட்டாப்ல அப்படின்னு டக்குன்னு வந்து போன் பண்றேன் பயங்கரமா இருக்கு இந்த வரி இந்த வரி எதுவுமே கத்திட்டு இருக்கேன் அவரு இனியவன் இனியவன் ஏன் பாப்பாவுக்கு மொட்டை அடிச்சு காது குத்துறக்கா வந்திருக்கேன் எல்லாம் அங்க நின்னுகிட்டு இருக்கோம்
ஒரு
கவிதையா மாறுறதுதானே ஒரு கவியோட
வேலையே நீ ஒரு இவரு போறானே
ஒரு பாட்டு இருக்க அதோட சரணம் பாருங்க பருவம் தொடங்கி ஆசை வச்சேன் இல்லாத சாமிக்கு பூசை வச்சேன் மழையில் நனைஞ்ச காத்த போல மனசில் நீயும் நினைச்சு மனச நீயும் நினைச்சு புட்ட ஈரக்கோல கொஞ்சம் இரவல் தாயா பொண்ணு மனச கொஞ்சம் புரியவாயா ஏற இறங்க பாக்கும் ரோசக்காரா தீத்தூளு வாசம் கொண்ட
மோசக்காரா
நெல்லாங்குழு நெல்லாங்குருவி ஒண்ணு மனச மனச திரு கண்ணங்குழியில பதுக்கிருச்சே சின்ன குரத்தி பொண்ணு கண்ணு மூலியில தான் மூலிதான் ஈச்சங்காய ஆஞ்சிருச்சே போறானே போறானே காத்தோட தூத்தல போல அடுத்து பாருங்க
காத்தோட
அடுத்த வரிலாம் அடுத்த வரி பாருங்களா சொல்லாதீங்க டென்ஷன் ஆயிருவேன் ஒழுங்கா இந்த வரி அப்ரிசியேட் பண்ணிட்டு போங்க காத்தோட தூக்கல போன எழுதிட்டா இதுக்கு மேல நீங்க எல்லாம் வாழ்றதுக்கு எந்த பயனும் இல்லை
நானும் அதுலதான் நிக்கிறேன் நானும் அங்கதான்
நிக்கிறேன்
எல்லாம் எல்லாம் இருந்து அந்த அந்த கவிஞ்சு முன்னாடி எல்லாரும் மண்டிட்டு
நாலு மணிக்கே போங்க
சாப்பிட்டு சாயந்தரம் போய் தருங்க
அப்புறம்
சொல்றா சொல்றா
கிணத்து நிலவா நான் இருந்தேன் கல்லை எரிஞ்சு குழப்பி புட்ட மூக்கணாங்கயிற போல ஓ நினப்பு தீம்பாலு வாசம் போல ஓ சிரிப்பு அடக்காக்கும் கோழி போல ஏன் தவிப்பு பொசுக்குன்னு பூத்திருக்கே ஏன் பொடப்பு மஞ்ச கிழங்கே உன்னை நினைச்சு நினைச்சு தினம் மனசுக்குள்ள வச்சு பூட்டிக்கிட்ட உன் பிஞ்சு விரல் பதிச்ச மண்ணை எடுத்துனா காயத்துக்கு பூசிக்கிட்ட போறாளு போறாளு போவோம் மொத்தம் போறாளு
செம்ம செமையா இருக்குன்னு சொல்ற முடியாத மாதிரி இருக்கு
அமைதிதான் இதுக்கு வந்து ஒரே வழி
இந்த பாட்டு வந்து இந்த பாட்டுல நீங்க கேட்டீங்கன்னா ஒரு இப்ப இந்த மியூசிக் போட்டோம்னா இதுக்கு அடுத்து டியூன் படத்துக்கு மியூசிக் போட்டு ஆஸ்கர் மேடையில தான் வாங்குறதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பான்னு தோணும் இந்த பாட்டுலாம் கேட்டோம்னா என்ன கம்போசர் எப்படி இருக்கு தோணும் ஆனா அதுக்கப்புறம் போச்சு
அதான் சொல்றான் அதுல ஒரு லைன் வருதுன்னா பொந்துக்குள் புகைய போல பொந்துக்குள் புகைய போல இப்ப இது மொத்தமா
நீங்க
மொத்தமா இதை படிச்சு பாத்தீங்கன்னா அந்த அந்த குரத்தி குறவ குரத்தியோட லேண்ட்ஸ்கேப்ல இருக்கிற அந்த எல்லா விஷயத்தையும் யூஸ் பண்ணி பாட்டு எழுதியிருக்காரு அது கடைசியா அந்த ஆமா அது பயங்கரமா இருக்கு அந்த அந்த ஒரு லேண்ட்ஸ்கேப் வச்சு எழுதி சூப்பர் தந்தாலு இதெல்லாம் பெரிய பெரிய பாட்டுலாம் சொல்லிட்டாரு ஆனா இதை வந்து நான் என்னோட பங்குக்கு பதிவு
இந்த இடத்துல இந்த பாயிண்ட் மட்டும் சொல்றாரு அவரோட கார்த்தி நேதாவோட ஒரு கவிதை தொகுப்பு இருக்கு அந்த அன்னைக்கு கூட உங்களுக்கு நான் சொன்னேன் அந்த
அவன் ரொம்ப பிடிச்சவங்களும் அவாய்ட் பண்ணலாம் இருக்கான். அதனால கார்த்திக் உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சா அவங்க முஸ்லீம் பிடிச்சிருக்க மாட்டேன்றான்.
பிரேசிலுக்கு வந்து நம்ம யார் யாரெல்லாம் நமக்கு தெரியும் அந்த அந்த அதோட ரொம்ப ஒஸ்ட் கேஸ் எல்லாம் பார்த்துட்டு.
ஆமா அதனால இதெல்லாம் இதெல்லாம் தெரிய வாய்ப்பு இல்லை நினைச்சிருக்கான். இந்த ஆளுக்கு இவனை தெரிஞ்சிருக்குன்னா அந்த சில தெரியாது அப்படி நினைச்சிருக்கான்.
தேனை ஊற்றி தீயை அணைக்கிறான் திகம்பரன். அப்படியே
அப்படியே
வேற ஒரு புக்கு வேற ஒரு கவிதை ஒண்ணு கொண்டு போறேன். இதுல இருந்து ஒரு டோட்டலா வந்து ரொம்ப ஜாலியான ஒரு மூடு ஜாலியான முன்னா இது வேற ஒரு மாதிரி ஜாலி. இந்த இசை டைப்ல ஜாலி, இசையோட டைப்ல ஜாலி சொல்றேன். கோட்டுகளின் காலம் அப்படின்னு ஒரு கவிதை இருக்கு. தலைப்பு தான் கோட்டுகளின் காலம். கோட்னா அந்த இன்ஸ்பிரேஷனல் கோட்ஸ் கோட்ஸ் இல்ல இல்ல அது இல்ல அது இல்ல
கோட்ஸ் இன்ஸ்பிரேஷனல் கோட்ஸ்ங்க.
அதெல்லாம் அந்த மாதிரி கோட்ஸ். கோட்களின் காலம் இதான் அந்த தலைப்பு. அதாவது இவர் வந்து ஒரு கவிதை வந்து கோட் பத்தியே ஒரு கவிதை எழுதியிருக்காரு. கோட்ஸ் இருக்குல்ல அத பத்தியே ஒரு கவிதை
எழுதியிருக்காரு.
எதை நீ கொண்டு வந்தாய் அதை நீ இழப்பதற்கு என்கிற கோட்டின் வழியே கடவுள் தன் சிம்மாசனத்தை உறுதி செய்து ஜம்மென்று அமர்ந்து விட்டார். தேவனால் கூடாததும் அவன் வாக்கினால் கூடும். இப்ப நீங்க ஒண்ணுக்கும் கோட்டுங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. கோட் எங்க
புரியுது புரியுது புரியுது.
தேவனால் கூடாதும் அவன் வாக்கினால் கூடும். அடுத்து கன்னியாகுமரியின் சமுத்திர சத்தத்திற்கு மத்தியில் எவ்வளவு கம்பீரமாக நிற்கிறது ஒரு
கோட்.
வையத்துள் வாழ்வாங்கு வாழ்கிறான் வால்டர் ஒரு கோட்டாக. கோட்டுகளின் காலம் முடிந்துவிடக் கூடாது என்பதற்காக நிகழ்த்தப்பட்ட திருவிளையாடல் தான் பேப்பர் பாய் ஜனாதிபதியான படலம். அதாவது அப்துல் கலாம் ஜனாதிபதியானது. கோட்டுகளின் காலம் முடிந்துவிடக் கூடாது என்பதற்காக நிகழ்த்தப்பட்ட திருவிளையாடல் தான் பேப்பர் பாய் ஜனாதிபதியான படலம். பெருங்கு என்பது மூடத்தனம், விரல்கள் பத்தும் மூலதனம் என்கிற கோட்டிலிருந்து பிறந்து வந்தவைதான் இந்த நகரத்தில் இருக்கும் அத்தனை பேக்கரிகளும். இது
சமம்.
எரிபொருள் இல்லாமலும் ஆட்டோக்கள் ஓடும், ஆனால் கோட்டுகள் இன்றி ஓடாது என்பான் புத்திசாலி.
உண்மை
இல்லத்து அரசியரே, உங்கள் மணாலனின் அடிவயிற்றில் ஓங்கி ஒரு உதைவிட பொன்னான வாய்ப்பு, பதிவிறக்கம் செய்வீர் ஷேர் சாட். இது என்னன்னா இப்ப என்னன்னா
விரட்டுறது
நண்பா. இது வந்து ஆடு, இந்த கவிதைக்கு நடுவுல ஆடு, அது அப்படி அவரே எழுதுறது நடுவுல ஆடு.
இந்த ஷேர் சாட் வழியா தான் இவங்களோட கோவத்தை ஃபுல்லா பதிவு பண்றாங்க. வைஃப்ஸ் உண்மை அதாவது அது கவனிக்கவே பெரிய
மாட்டோம்.
நட்பிலிருந்து காதலுக்கு அழைக்க 100 கோட்டுகள் தேவைப்படுகின்றன. யோசிங்க, நட்பிலிருந்து காதலுக்கு அழைக்க 100 கோட்டுகள் தேவைப்படுகின்றன. காதலிலிருந்து கட்டிலுக்கு நகர்த்தவோ 1000 வரை செலவழிக்க வேண்டியிருக்கிறது என்று அழுத்துக் கொள்கிறான் ஒரு தத்துவ ஆசிரியன். இன்னொரு பக்க நாவலில் நீ அந்த 2 வரி கோட்டை நீக்கிவிட சொன்னால் ஏன் பதறி எடுத்து ஓடுகிறாய் தாஸ்தவஸ்கி? கோட்டுகளை கேலி செய்து நீ எழுதிய கோட் தான் இன்று கோட்டுகளுக்கெல்லாம் மேலான கோட்டாக கோலோச்சி கொண்டிருப்பதை அறிவாயா நாகராஜா. என்ன மேட்டர்னா, ஒரு அவர் ஜி நாகராஜன் ஒரு ரைட்டர், அவர் எழுதுனதுதான் மனிதன் ஆகச்சிறந்த சல்லிப்பயல், மனிதன் மகத்தான சல்லிப்பயல். என்றான பிறகுதான் ஒருவன் தூக்கு கயிற்றில் தொங்கி விடுவதென்று தீர்மானத்திற்கு வருகிறான். எனதருமை கோட்டுகளே, நீங்கள் கடவுளரை போலன்றி ஓரவஞ்சனை செய்யாதிருங்கள்.
பட்டாம்பூச்சி விற்பவன் நாமத்துக்குமாரோட சொல்றேன், அதை வாங்கி படிங்க நெஞ்சங்களே. நீங்க இசையோட ஒன்னு சொல்றீங்க,
வாங்கி படிங்க நெஞ்சங்களே.
தாராளமா எண்டு கவி சொல்லிட்டு முடிங்க. பாதியில இது இந்த ஜோக்கு மிஸ் ஆயிருப்பா சொல்லிடுறேன். அது என்னது, அந்த வாய்ஸ் மிஸ் ஆகி போச்சு. சரி விடுங்க, அந்த ஜோக்கு சேவ் பண்ணி அப்புறம் சொல்லிக்கிறேன். நீங்க எண்டு கவிதை சொல்லி.
இப்ப என்னன்னா, இந்த இசை வந்து அவ்வளவுதான், நம்ம அடுத்து வேற ஒரு கவிதையை படிச்சு முடிக்க போறோம். இந்த இசை கவிதைகள் வந்து காலச்சூடு பதிப்பு வந்து அவரோட எல்லா கவிதையுமே போட்டது. அங்க வந்து ஒரு பேக் வந்து விற்கிறாங்க, அவரோட அனைத்து புக்குகளும் சேர்ந்து. அனைத்து புக்குங்கிறது வந்து ரொம்ப இல்ல, 6-7 புக் இருக்கும். அது ஏழும் வந்து ஒரு ஆஃபர் பிரைஸ் மாதிரி, ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு விலையில தான் அது அது இருக்கு.
இனிவன் நான் என்ன சொல்றேன், இனிவன் ஒரு புக்கு மட்டும் வாங்க சொல்லுவோம், ஏன்னா நமக்கு எப்படியும் தேவைப்படும் அடுத்தடுத்த இதுல. இப்பவே வாங்கி
படிச்சிட்டான்னு
வாழ்க்கைக்கு வெளியே பேசுதல் ஒரு புக் இருக்கு, அந்த புக்கு
அதை மட்டும் வாங்க.
மத்தெல்லாம் அதுல இருக்க, அதுல இருக்க கவிதை அதுல படிச்சீங்க?
ராமத்துக்குமார் இறந்தப்போ, அப்புறம் வந்து கவிஞர்கள் யாராவது டக்குன்னு இறந்தப்போலாம் சுத்தி எல்லாரும் அந்த வறுமைங்கிற பாயிண்ட் பேசினாங்க. அதுல பெரிய நியாயம் இருக்கிறது எல்லாம் இல்ல, ஆனா ஏன் அவங்க பாத்துக்க மாட்டாங்களா, ஏன் கவிஞர் ஒழுங்கா இருக்க மாட்டாங்களா, ஏன் அப்படி இருக்க மாட்டாங்களான்னு எல்லா அந்த டாக் வந்துகிட்டே இருந்த தொடர்ச்சியா. என்னன்னா கவிதை மணல், இது வந்து ரொம்ப கிரே ஏரியா தான், இது வந்து சரியா புரிஞ்சுக்கணும். நான் சொல்றது தப்பா எதுவும் கன்சிடர் பண்ணிக்க கூடாது. கவிஞர்லாம் அப்படிதான் இருப்பாங்க, உடம்பா அப்படிலாம் நான் சொல்லல. ஒரு சமூகமா நம்ம அவங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்குறோம் கவிஞர்களுக்கு. அவங்க வந்து அவங்க இந்த சொசைட்டில இருக்க எல்லாத்தையும் கவனிச்சு அதை எல்லாத்தையும் கவிதைக்குள்ள கொண்டு வந்தே ஆகணுங்கிற ஒரு நெருக்கடி ஒன்று கொடுக்குறோம். எல்லாம் தாண்டி அந்த கவிஞர்களுக்கு நாம என்ன செய்ய போறோம், அல்லது கவிதைகள் நம்ம எவ்வளவு கொண்டாடுறோம், என்னங்கெல்லாம் யோசித்தோம்னா ரொம்ப ரொம்ப இதான பாயிண்ட் தான். அப்புறம் இறந்தோன்னா அவங்களுக்கு காசு கொடுக்கறதோ இல்லை அவங்களுக்கு பரிதாபப்படுறதோ அது எதுவுமே வந்து இதா இருக்காது. அப்ப என்னதான் எதோ சொல்ல போனாலும் பொலிட்டிக்கலே அது தப்பா இருக்கணும், இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வந்துருது இல்ல. அப்ப என்னதான் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சா என்ன பாயிண்ட்னா, அவங்க கவிஞர்கள் எல்லாருமே தொடர்ச்சியா கவிதை தொகுப்பு வந்து ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கவிதை புக்கு போடுறாங்க,
வாங்கணும்,
அதை வாங்கணும், காசு கொடுத்து வாங்கணும். அந்த காசுல ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் அவங்களுக்கு போகும். அது அது நியாயமா நடந்துச்சு அப்படின்னா நம்ம இதுல இருக்கிற எல்லா சிக்கலுமே ரொம்ப நியாயமா கலைஞ்சிடலாம். அந்த புக் வாங்கன்னு நான் சொல்றது எல்லாத்தையும் பெரும்பாலும் அதுதான். இந்த இந்த ஒரு பாயிண்ட்டுக்காக நான் எப்பவுமே அது நீங்க புக் வாங்குங்களேன், நான் உங்கள்ட்ட என்ற புக்கை நான் தந்துடுறேன், ஆனா நீங்க வாங்கிருங்க, நம்ம வேற இருக்கா அதை கொடுப்போம் அப்படி சொல்லியே நான் எல்லாரையும் வாங்க சொல்லிடுவேன் புக்.
ஏன்னா
7.5 கோடி மக்கள் தொகையில 200 பேர் தான் இசை புக் வாங்குறாங்கறதான் நம்பரா சொன்னா ரொம்ப மோசமான ஒரு நம்பர்.
ஷாக்கிங்கா இருக்கு உண்மையா.
ஆமா, வாங்கி நிறைய வந்து படிச்சிருங்க, அதனால புக்கை கண்டிப்பா வாங்கிருங்க.
கண்டிப்பா சார், ரொம்ப
வரப்போது புக் ஃபேர் வரப்போது. சோ வந்து
வருது வரலன்னா உனக்கு தேவை கிடையாது.
பனுவல் புத்தக நிலையம்ங்கிறது ஒரு வெப்சைட் இருக்கு, அங்க போனீங்கன்னா இந்த மாதிரி எல்லா புக்கையுமே நீங்க ஆன்லைன் ஆர்டர் பண்ணலாம், அவங்க உங்க வீட்டுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க.
நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, நாங்க சும்மா சொல்றோம், இது பெய்டு பார்ட்னர்ஷிப்ல கிடையாது.
சொன்னாலும் பரவாயில்ல வாங்கிட்டு இருக்கேன், நீங்க பேசிட்டு எப்படியாவது புக்க வாங்க, அவ்வளவுதான் ஒரே விஷயம். அவன் மனுஷனை வந்து புக்க வாங்கி வாழ வைக்க முடியும் பாருங்க. இறுதி கவிதை நீங்க படிங்க இனியவன், அது ரொம்ப
ராகுல். இப்ப நான் உங்களுக்கு வந்து நம்ம அந்த சந்திச்சப்போ நான் ஒரு ஒரு கவிதை
ஒண்ணு என்னிடம் பகிர்ந்து கொண்ட அந்த இனிய எல்லாரிடமும் பகிர்ந்து கொள்ள என் நண்பனை அழைக்கிறேன்.
ஒரு மேட்டர் நண்பா, என்னன்னா அந்த இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பேசினது இருக்கு, இப்ப நம்ம வேற ஒரு ஜோன் போறோம் நண்பா. இந்த இதோட வந்து யாரெல்லாம் இனிங்களா என்ன போயின்னு தெரியல, அவ்வளவுதான்.
என்ன பண்ணுவோம், பேசி முடிச்சா என்ன சொல்ல இருக்குமோ அதுல இருந்து முடிச்சிருவோம்.
சினிமால சொல்லுவாங்க வந்து சினிமா வாக்குறதுக்கு எல்லாம் ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாருமே போதையை வந்து எழுதுறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. போதையை வந்து எப்படி எழுத முடியும் அப்படின்னு எல்லாருமே தொடர்ச்சி பல வருஷமா ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. அதுல ஒருத்தர் சக்சஸ் பண்ணிட்டாங்கிறது தான் நான் அந்த கவிதை வாசிக்க போறேன். மலையாளத்துல சச்சிதானந்தன் ஒரு கவிஞர் எழுதுனது மலையாள கவிதை, தமிழ்ல வந்து சைலஜா மொழிபெயர்த்திருக்காங்க. அந்த கவிதையை நான் படிக்கிறேன்.
அதாவது இந்த கவிதை பயங்கரமான கவிதை, எனக்கு தெரியும் இது சம கவிதை, அது இது பயங்கரமான கவிதை.
என்ன ஆக போறேன்னு பாருங்களா, அன்று அலுவலகத்திலிருந்து நேராக வீட்டிற்கு வந்தேன். மனைவி அடுக்கலையில் சமைத்துக் கொண்டிருந்தாள். அடுக்கலையில் இருந்து உருளும் பாத்திரங்களின் சத்தம் கேட்டபடி இருந்தன. நான் சத்தம் எழுப்பாமல் வீட்டின் படியேறி வந்தேன். கருநிற அலமாரியிலிருந்து பாட்டிலை மெல்ல வெளியே எடுத்தேன். தாத்தா மட்டும் போட்டோ ஃப்ரேமில் இருந்து என்னை பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் இப்போது நான் என்ன செய்கிறேன் என்று யாருக்கும் தெரியாது. காரணம், நான் குடிக்கும் போது ரிஸ்க் எடுப்பதில்லை. பழைய சிங்கின் மேலே அலமாரியிலிருந்து கவிழ்த்து வைக்கப்பட்ட டம்ளரை எடுத்து ஒரு பெக் அடித்தேன். டம்ளரை கழுவி மீண்டும் அலமாரியின் உள்ளே சரியாக வைத்தேன். பாட்டிலை அதே இடத்தில் பத்திரப்படுத்தினேன். தாத்தா மட்டும் என்னை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தார். நான் மெல்ல சமையலறைக்குள்ளே நுழைந்தேன். மனைவி உருளைக்கிழங்கை வெட்டி கொண்டிருந்தாள். இதுவரை நான் என்ன செய்கிறேன் என்று யாருக்கும் தெரியாது. காரணம், நான் குடிக்கும் போது ரிஸ்க் எடுப்பதில்லை. மிக இயல்பாய் கேட்டேன், நம்ம நாயர் மக கல்யாணம் என்னாச்சு? மனைவி, அது ஒன்னும் கைகூடி வரல, பாவம் அந்த பொண்ணு, ரொம்ப பரிதாபம், இப்பவும் அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்து கொண்டிருக்கிறார்களாம். நான் சட்டென வெளியே வந்தேன். கருத்த அலமாரியில் இருந்து மெலிதான ஒரு சத்தம் வந்தது. ஆனால் பாட்டிலை எடுத்த போது கொஞ்சமும் சத்தம் வராமல் பார்த்து கொண்டேன். மீண்டும் சிங்கின் மேல் இருந்த ரேக்கில் இருந்து டம்ளரை எடுத்தேன். படபடவென ரெண்டு ரகசிய பெக் அடித்தேன். பாட்டிலை கழுவி சிங்கிலும் கருத்த டம்ளரை அலமாரியிலும் வைத்தேன். ஆனால் இப்போதும் யாருக்கும் நான் என்ன செய்கிறேன் என்று தெரியாது. காரணம், நான் குடிக்கும் போது ரிஸ்க்
எடுக்கவில்லை.
மீண்டும் நான் மனைவியிடம், இல்ல அந்த நாயர் பொண்ணுக்கு இப்ப என்ன வயசு இருக்கும் என்றேன். மனைவி, என்ன மனுஷனை இது கூட தெரியாம 28 முடிஞ்சிருச்சான், இப்ப வயசான எருமையை போல ஆயிட்டாலாம். ஓ, அப்படியா? நான் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கினேன். அலமாரியில் இருந்து ஒரு உருளைக்கிழங்கை எடுத்தேன். இது எப்படி எடா கடவுளே, அலமாரி சத்தம் இல்லாமல் இருக்கிறது. நான் ரேக்கில் இருந்து அந்த பாட்டிலை கவிழ்த்து சிங்கில் ஒரு பெக் ஊற்றி ஒரே மூச்சில் அடித்தேன். தாத்தா இப்போது சத்தமாய் சிரிப்பது எனக்கு மட்டும் கேட்டது. நான் அவசரமாய் ரேக்கை எடுத்து உருளைக்கிழங்கில் வைத்தேன். தாத்தாவின் போட்டோவை கழுவி கருத்த அலமாரியின் உள்ளே வைத்தேன். இவள் என்ன செய்கிறாள், சிங்கை எடுத்து அடுப்பின் மேலே வைக்கிறாள். ஆனால் இப்போதும் நான் என்ன செய்கிறேன் என்று யாருக்கும் தெரியாது. இதென்ன கடவுளே, விக்கல் வருது, யார் என்னை நினைக்கிறார்கள்? நான் கோபமாக மனைவியிடம், நீ எதுக்காக அந்த நாயரை எருமைன்னு சொன்ன, இனி அப்படி பேசினா நாக்க அடித்துருவேன். மனைவி, ஐயோ, நான் எப்ப அப்படி சொன்னேன், நீ இப்ப வெளியே போறதுதான் ரெண்டு பேருக்கும் நல்லது. நான் உருளைக்கிழங்கிலிருந்து பாட்டிலை எடுத்தேன். கருத்த அலமாரிக்குள்ளே போய் ஒரு பெக் அடித்து சிங்கை கழுவி ராக்கின் மேலே வைத்தேன். இப்போது மனைவி ஃப்ரேமில் இருந்து என்னை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிறார். தாத்தா அடுக்கலையில் அவசரமாய் சமைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் இப்போதும் நான் என்ன செய்கிறேன் என்று யாருக்கும் தெரியாது. காரணம், நான் மனைவியிடம் இயல்பாய் சிரித்தபடி, இல்ல இந்த நாயர் போகும்போது ஏன் எருமையை கல்யாணம் போறாரு? மனைவி, ஐயோ, என்ன மனுஷையா நீ, முதல்ல முகம் கழுவிட்டு வா. நான் மீண்டும் அடுக்கலைக்கு போய் சத்தம் எழுப்பாமல் ரேக்கின் மேலே உட்கார்ந்தேன். ஆஹா, ரேக்கின் மேலேயே அடுத்திருக்கிறது. வெளியே அலமாரியிலிருந்து பாட்டில் அசையும் சத்தம் கேட்கிறது. நான் எட்டி பார்த்த போது அவள் சிங்கின் மேலே உட்கார்ந்து ஒரு பெக் ஊற்றி ரசித்து குடித்தபடி இருக்கிறாள். ஆனால் இதுவரை ஒரு எருமைக்கு கூட நான் என்ன செய்தேன் என்று தெரியவில்லை. காரணம், தாத்தா ஒருபோதும் குடிக்கும் போது ரிஸ்க் எடுப்பதில்லை. நாளையிலிருந்து இப்போது என் வீட்டு சமையலறையில் சமைத்துக் கொண்டிருக்கிறார். நான் போட்டோகிராமில் இருந்து என் மனைவியை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிறேன். காரணம் ஒருபோதும் என்ன ஆனாலும் ஒருபோதும் உருளைக்கிழங்கை மட்டும் தொடமாட்டேன். அவ்வளவுதான்.
நன்றி.